ගරු සමවෙන්න ගලු ජේසි අලවතුවල මන්ත්‍රීතුමා ඔබට විනාඩි 9ක කාලයක්
තියෙනවා. ගරු මුලස්සන රුඩු මන්ත්‍රීතුමියනි, විශේෂයෙන්ම ජාත්‍යන්තර මුල් අරමුදල සම්බන්ධයෙන් සාකච්ඡා කරන වෙලාවේදී මම හිතන්නේ විශේෂයෙන් මතක් කරන්න ඕන කාරණා කීපයක් තියෙනවා. අපි මුලින්ම මේ සම්බන්ධයෙන් අපි සතුට ප්‍රකාශ කරනවා. මොකද රටේ අද ඇති වුණු තත්ත්වය, මේ තත්ත්වය සමනය කරන්න ජාත්‍යන්තර මුල්ලේ අරමුදලට යන්න ඕනි කියන එක දිගින් දිගටම කියපු කණ්ඩායමක් තමයි සමගි ජන බලවේගී. ඒක පැහැදිලි. එතකොට ඒත් එක්කම අපි බලන්න ඕනි මේ තත්ත්වය ඇති වෙන්න උණු කාරණා මොනවද කියන එක අපිට අමතක කරන්න බෑ. දැන් අපි විදුල්බල ඇමතිතුමා කතා කරා, කරුණු ගණනාවක් විපක්ෂයට යම් යම් චෝදනා ඉදිරිපත් කරා. නමුත් අපි පැහැදිලිව කියන්න ඕනේ අපි මේ ජාත්‍යන්තර මුල්‍ය අරමුදලට යා යුතුයි කියලා හිටපු කණ්ඩායම. අපි කොයි වෙලාවක් කියුණා යන්න එපා කියලා. දැන් ඔබතුමන්ලා නියෝජනය කරපු ගෝඨාභය රාජපක්ෂ රජය ඒ වෙලාවේ මට මතකයි කබ්‍රාල් අපේ හිටපු රාජ්‍ය ඇමතිවරයා දිගින් දිගටම
ගරු පංචට විජේසේකර ඇමතිතුමා.
මන්ත්‍රීතුමනි, මම නිවැරදි කිරීමක් කරන්න ඕන. අපේ කණ්ඩායමෙත් මත දෙක කණ්ඩායම හිටියා. දැන් ඔබතුමන්ලත් එකතු වෙලා ඉන්න කණ්ඩායම තමයි කිව්වේ IMF එකට ගියොත් ආණ්ඩුවෙන් එළියට බහිනවා කියලා.
ඉන්නේ
වෙන හෙලිකොප්ටරේ කියන ලකුණකින්.
නෑ, මම කියන්නේ මේමයි. ඒ හිටපු කණ්ඩායම විපක්ෂයේ ඉන්න කණ්ඩායම ගැන නෙමෙයි මම කියන්නේ. මුදල් ලැබ ඔව් නෑ, ඒවකට හිටපු මුදල් ලැබැතිවරයා. මුදල් රාජ්‍ය මුදල් ලැබැතිවරයා මොකද්ද දිගින් දිගටම කිව්වේ? අපි කතා කරද්දි විපක්ෂ නායකතුමා ඒ වගේ අපේ හර්ෂ ද සිල්වා අපේ ආර්ථික සම්බන්ධයෙන් කටයුතු කරන මන්ත්‍රීතුමාලා කතා කරද්දි මොකක්ද දිගින් දිගටම කිව්වේ? අපි ඩොලර් බිලියන 6ක් 7ක් ගේනවා, අපි IMF එකට යන්නේ නැහැ. එහෙම තමයි දිගටම කිව්වේ. ඒකනේ විහිළුවට සමච්චලෙන් ලක් කරා. එතුමා එතන විතරක් නෙමෙයි, ඊට පස්සේ මහා බැංකුවට ගිහිල්ලා මොකද්ද කරේ? මේක බංගලොත්තරකම්ම අවශ්‍ය වට්ටික් කරා. එයා විතරක් නෙමෙයි, ඊට පස්සේ අපේ බැසිල් රාජපක්ෂ මුදල් ලැබෙතිවරයා මේ පාර්ලිමේන්තුවේ මොනවද කිව්වේ? ඒ නිසා මම කියන්නේ ඔබතුමාලාට ඒ වගකීමෙන් බැහැර වෙන්න බෑ. ඒ කැබිනට් එකේ හිටපු කණ්ඩායම ඔබතුමා ඒ වෙලාවේ කැබිනට් එකේ හිටියේ නෑ. මම මේ කියන්නේ මේක තමයි ඇත්ත தත්තේ. ඒ නිසා තමයි අපි කියන්නේ වර්තමාන ජනාධිපතිවරයා ජනාධිපතිරයට පත් වෙලා දැන් මේ වගකීම අරගෙන මේ කටයුත්ත කිරීම පිළිබඳ අපි සතුටු වෙනවා. මොකද රටේ ජනතාව වෙනුවෙන් අපි සතුටු වෙනවා. මොකද මේ තිබුණු තත්ත්වයත් එක්ක. ඒ වගේම තමයි ඔබතුමාලට මතක් කරන්න ඕනි 2016 ඉඳලා 2020 වෙනකන් අපි IMF එකට ගිහිල්ලා හිටියේ. ජාත්‍යන්තර මුල් අරමුදලට ගිහිල්ලා හිටියේ. ඒ ගිය වෙලාවේ දැන් නොවැම්බර් මාසේ 2019 ගෝඨාභය රාජපක්ෂ මහත්මයා පත් වුණා මේ රටේ ජනතාව 69 ලක්ෂයක් ඡන්දෙ දීලා. පත් වුණා එතුමා මොකද කරේ? මේ ජාත්‍යන්තර මුල් අරමුදල අවසාන අදියර එතුමා ප්‍රතික්ෂේප කරා. ඒකට අවශ්‍ය ඒ ක්‍රියාපටිපාටි ඉස්සරහට අරන් ගියේ නැහැ. ඒ අරන් ගියේ නැහැ විතරක් නෙමෙයි, ජනවාරි මාසෙ වෙනකොට එතුමා මේ රටේ අපේ බදු ආදායම සහන ලබා දීලා බිලියන 500ක් අහිමි කරා එක අවුරුද්දකට. දෙවැනි අවුරුද්දකටත් එහෙම වුණා. එතකොට මොකක්ද උනේ? බිලියන 1000ක් විතර අපිට අහිමි වුණා. අන්න එතනින් තමයි අපි මෙතෙන්ට වැටුනේ. දැන් ඔබතුමාලත් ඒ හන්නේ හිටියා. මම දන්නේ ඔබතුමා මොන මතේ හිටියද කියලා. ඔබතුමාලට එතෙන්දි මේ අදහස් එහෙම නැත්නම් ඉදිරිපත් කරන්න පුළුවන් වුණාද කියලා අපි දන්නේ නැහැ. මම දන්නවා මන්ත්‍රීතුමාලා ගොඩක් දෙනෙක් කියනවා දැන් මේ කාරණේ විතරක් නෙමෙයි, දැන් පොහොර සම්බන්ධයෙන් රසායන පොහොර තහනම් කරන වෙලාව අපි ඔක්කොමලා කිව්වා මේක කරන්න ඕන දෙයක් කියලා. මේ ග්‍රාමීය ප්‍රදේශ වලින් එහෙම නැත්නම් ගොවි ජනතාව ජීවත් වෙන ප්‍රදේශ වලින් ආපු මන්ත්‍රීතුමාලා නිරන්තරයෙන් කියනවා. එහෙමනම් ඒවාට අහුන්タン දෙන්න නැතුව මේ ගිය ගමනක් තුල තමයි අපේ රට බංකොලොත් වලට ගෙනිච්චේ. අපි පැහැදිලිව ඒ ටික අමතක කරලා කතා කරන්න හොඳ නැහැ. අපි ඒක මතක තියාගෙන කතා කරන්න. අපි ලෑස්ති ජනාධිපතිතුමාගේ මේ අලුත් වැඩපිළිවෙළේ විශේෂයෙන්ම රටේ ජනතාව වෙනුවෙන් අපි දිගින් දිගටම කියලා තියෙනවා IMF එකට මේ වැඩපිළිවෙළට අපේ සහාය අපි ලබා දෙනවා කියලා. ඒක අපි කොහෙදවත් නැහැ කියලා නැහැ. අපි දිගින් දිගටම කියලා තියෙනවා. ඒ වගේ තමයි තමුන්නාන්සලා දැන් අද ක්‍රියාත්මක කරන යම් යම් කාරණා සම්බන්ධයෙන් අපිට විරුද්ධ මත තිබුණාට හොඳ කාරණාවලදී අපි සහය දීලා තියෙනවා. දැන් 21 වෙනි ආණ්ඩුක්‍රම ව්‍යවස්ථා සංශෝධනය වෙනස් කරනකොට අපි ඒකේ යම් යම් සංශෝධන අපි ඉදිරිපත් කරලා අපි බලාපොරොත්තු වෙන තත්ත්වයට නැතත් යම් ඉදිරිගමනක් තියෙන නිසා අපි ඒකට සහය දුන්නා. අපි ඡන්දේ පාවිච්චි කරලා සහය දීලා තියෙනවා. ඒ නිසා අපි විපක්ෂයක් හැටියට අන්තවාදීව මේ හැම වැඩකටම විරුද්ධ වෙන විපක්ෂයක් නෙමෙයි සමගි ජන බලවේගය කියන්නේ. ඒ නිසා අපි පැහැදිලිවම කියනවා ඉදිරියේදී මේ රටේ ජනතාවට කරන හොඳ කාර්යයන් වලදී විශේෂම IMF කියුවා යකෙක් කියලා හිතාගෙන මේ ආණ්ඩු පක්ෂය මේ අද කතා කරන කොටක් දෙන්නේ. ඔබතුමාට කියනවා නෙමෙයි. දැන් අද දැනග අද අද ඒ අයම මේකේ ගුණ ගායනා කරනවා. ඒ කියන්නේ අපි සතුට වෙනවා. මොකද අපි කවදාවත් IMF එක යකෙක් කියලා දැක්කේ නැහැ. මොකද ඒකේ තියෙන ගයිඩ්ලයින්ස් වලට ඒ වගේම ඒකේ තියෙන නිර්ණායන අනුව වැඩ කටයුතු කරොත් අපි දන්නවා ඒකදී යම් ප්‍රගතියක් අපිට අත්පත් කරගන්න පුළුවන් හරි විදිහට කටයුතු කරොත්. මොකද අපේ වාගේ රටක අපි ණය අරගෙන අපි මොනවද කරේ කියලා අපි දන්නවා. ණය අරගෙන අපි කරපු ගොඩක් දේවල් වලින් අපිට ප්‍රයෝජනයක් නැහැ. එහෙම ගත්ත ණය නිසා තමයි මෙතෙන් අපි වැටිලා තියෙන්නේ. ඉතින් ඒ නිසා තමයි මේ වාගේ ජාත්‍යන්තර මුල්‍යාර මුදල් වාගේ ආයතනකට ගිහිල්ලා ඒ තියෙන දැන් අපි දැන් මෙතුමා කතා කරා ඉන්ධන පිළිබඳ ඉන්ධන සූත්‍රය සම්බන්ධයෙන්. අපි 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 දැක්ක මංගල සමීර මුදල් නැමැති මේ ගේනකොට එදා ඔබතුමාල විපක්ෂයේ මොන තරම් බයිසිකල් පැදගෙන මේ ඉන්ධන මිල සූත්‍රයට විරුද්ධව කටයුතු කරා. අපි බොහොම සතුටුයි අද ඒකට එකගව ඔබතුමාල අදහස් දක්වනවා. මොකද මේ මිල සූත්‍රය කියන්නේ ලෝක වෙළඳපොලේ තියෙන මිල අනුව රටේ ජනතාවට ඒ අවස්ථාව ලැබෙනවා. දැන් අද මිල සූත්‍රය තිබ්බත් මම විශ්වාස කරනවා ඉන්ධන මිල මීට වඩා අඩුයි. අද අපේ රටේ වාතාවරණ වෙනම කතාවක්. මිල සූත්‍රය අපි හරියට අද ක්‍රියාත්මක කරොත් අපි සතුට වෙනවා. ජනාධිපතිතුමා කිව්වා ලබන ජූනි මාසෙ මං හිතන්නේ මැයි මාසෙන් පස්සේ ඊළඟ වටේදී මිල සූත්‍රය අනුව කටයුතු කරනවා කියලා. ඔව්.
ගරු ඇමතිතුමා. ඔව්. කංචන විජේසේකර
ඇමතිතුමනි මිල සූත්‍රය දැනටත් ක්‍රියාත්මක වෙනවා. ජනාධිපතිතුමා කිව්වේ ඒක නිවැරදිව හරිම දත්තත් එක්ක අප්‍රේල් මාසේ ඉඳලා හැම මාසිකම ක්‍රියාත්මක කරන්න කටයුතු කරන්න කියලා. ඒ නිසා අපි හැම මාසෙම පළවෙනිදා පළවෙනි සතිය අපි ඒක කරා. ඒක අපි අප්‍රේල් මාසෙත් අපි බලාපොරොත්තු වෙනවා.
සංසදයේ බොහොම ස්තුතියි.
හොඳයි බොහොම ස්තුතියි. ඇත්තටම ලෝකවල විදේලේ මිලත් එක්ක ඒ වගේම ආණ්ඩුව ගහන බදුත් එකතු කරලා මේකේ ඒ මිල සූත්‍රයකට යම් සාධාරණ විදිහට කෙරෙනව නම් රටේ ජනතාවට එතනින් ප්‍රතිලාභයක් ලැබෙනවා. ඒ කියන්නේ ඒ එතන මොකද ලෝකයේ වෙළඳපොලේ මිල අඩු වෙනකොට ඒක අඩු වෙනවා වැඩි වෙනකොට වැඩි වෙනවා. ඉතින් ඒ නිසා ඒ ඒවා සම්බන්ධයෙන්
ජනප්‍රතිතුමාතාව විනාඩි 2යි
ඉස්සරහට කතා කරන්න තියෙනවා. විශේෂයෙන්ම කියන්න ඕනේ මේකෙදී අපිට මේ කාරණා සියල්ලම කටයුතු කිරීම අපි ජනප්‍රතිතුමාට ඊයේ මතක් කරා අපේ කතිකයෝ කතා කරපු අය මේක මේ රට මෙතෙන්ට ගෙනාවු කණ්ඩායම මේ බංකොලොත්භාවය දක්වා ගෙනාවු දේශපාලඥයෝ විතරක් නෙමෙයි රාජ්‍ය නිලධාරීන් ඉන්නවා. ඒ අයට නීතිය ක්‍රියාත්මක කරන ආකාරය සම්බන්ධෙනුත් අපි පැහැදිලි අපිට අවශ්‍යයි. ඒ මොකද රටේ ජනතාව මෙතෙන්ට අද ඇදලා දාලා තියෙනවා. ලක්ෂ 221ක් ජනතාව අද ඉතාමත් අන්ත අසන තත්ත්වයට පත් වෙලා තියෙනවා. තුන් වේලක් කන්න බැරි ජනතාව ඒ වේලක් අර වේලක් කරන ජනතාව අද මේ රටේ ප්‍රමාණය වැඩි වෙලා තියෙනවා විශාල වශයෙන්. ඉතින් එහෙම තැනකට මේ රට ගෙනාවු තමන්ගේ දේපොළ ඒ වගේම තමන්ගේ තිබුණු ඒ ශේෂ තමන් හරියම්බ කරපු දේවල් වල අගේ සම්පූර්ණයෙන්ම අද අඩු වෙලා තියෙනවා. එහෙම විශාල විනාශයක් මේ රටේ ජනතාවට සිද්ධ වෙලා තියෙනවා. ඒ නිසා රටේ ජීවත් වෙන්න බැරුව අද විදේශගත වෙන ප්‍රමාණය වැඩි වෙලා තියෙනවා. ඉතින් ඒ නිසා අපි පැහැදිලිවම කියනවා ගරු මන්ත්‍රීතුමියනි මේ තත්ත්වය ඇති කරපු කණ්ඩායම යම් නීතිය ක්‍රියාත්මක කරන වැඩපිළිවෙලක් වහම ක්‍රියාත්මක කළ යුතුයි. ඒ විතරක් නෙමෙයි විශේෂයෙන් මතක් කරන්න ඕනේ මේකෙදි ජාත්‍යන්තර මුල් ආරමුදල ඒ දීලා තියෙන නිර්ණායකයන් මේක ප්‍රමාද වීම නිසා මේ මේ தত্ত্বය 2020 යන්න තිබුණු தত্ত্বය එහෙම නැත්නම් මේක අවුරුද්දක් දෙකක් ප්‍රමාද වීම නිසා අපිට දරන්න වෙලා තියෙන කොන්දේසි ඒ රෙගුලාසි අද උහුලන්න බැරි දඬපත් වෙලා තියෙනවා. මොකද බංකොලොත් වුණාට පස්සේ තමයි මේ தত্ত্বයට අපිට යන්න ඇතුල් වෙන්න සිද්ධ වෙලා තියෙන්නේ. ඉතින් ඒ කෙසේ වෙතත් වර්තමානයේ ජනාධිපතිරය මේ සම්බන්ධයෙන් මේක තේරුම් අරගෙන කටයුතු කිරීම නිසා ඒ වගේම එතුමාට ඒ සහය දීපු කණ්ඩායම විපක්ෂයක් ඇටියට අපි දිගින් දිගටම කිව්වා මේ රටේ මේ තත්ත්වයෙන් ගොඩ ගන්න ජාත්‍යන්තර මුල්‍යාදමනදී යා යුතුයි කියන එක පාර්ලිමේන්තු තුල අපි නොයෙකුත් අවස්ථාවල් ප්‍රකාශ කරලා තියෙනවා. ඒ නිසා අපි මේකට දෙන්න පුළුවන් උපරිම සහයෝගය ලබා දුන්නා. අපි ඉස්සරහටත් අපි බලාපොරොත්තු වෙනවා රජය
අවසන් කරන්න
විශේෂයෙන්ම අවසන් කරනවා. රජය විශේෂයෙන්ම රටේ ජනතාව වෙනුවෙන් රටේ ජනතාව ජීවත් කරවන්න රට අද වැටලා තියෙන මේ අවාසනාවන්ත තත්ත්වයෙන් ඉහළට ගන්න කරන හැම කාර්යයකදීම අපි ඒකෙදී විපක්ෂයක් හැටියට අපේ සහය ලබා දෙනවා. වගේම ආණ්ඩුව වැරදි මාර්ගය යනවා නම් අපි කටවහගෙන ඉන්නේ නැහැ. අපි ඒකට විරුද්ධව වැඩ කරන්නත් අපි පසුබට වෙන්නේ නැහැ කියන එක මතක් කරමින් ඔබතුමිට වේලාව ලබා දීම පිළිබඳව අපේ ස්තුති ප්‍රකාශ කරමින් මා වචන සල්ප අවසන් කරනවා.
බොහොම ස්තුතියි ගරු ප්‍රේම්නාත් දොළවත්ත මන්ත්‍රීතුමා. ඔබට විනාඩි 11ක කාලයක් තියෙනවා.
ස්තුතියි ගරු සභාපතිතුමනි. අපේ පාසලේ BSN විද්‍යාලයේ අපේ වැඩිමහල් සහෝදරයා අලබතුල මන්ත්‍රීතුමා කතාවට පස්සේ කතා කරන්න ලැබිච්ච එක මම සතුටු වෙනවා. හැබැයි තුමාගේ අවංක ඒ අවංකකම ඔබතුමාගේ විපක්ෂයේ ඔක්කොම නැහැ. ඔබතුමාගේ නායකයාට ඒ අවංකකම තිබ්බනම් ඔය අගමැතිකම අද ජනාධිපතිකම එතුමාලත් ගන්න තිබ්බා. හැමදාම කොන්දේසි දා හිටියා. IMF එකට IMF එකටත් කොන්දේසි දානවලු. එතුමා අගමැතිකම ගන්න වෙලෙත් කොන්දේසි ගන්න කියලා තමයි කොන්දේසි දාන්න කියලා තමයි ඒ බයවීම නිසා තමයි අගමැතිකම ලැබුණෙත් ඇත්තේ. හැබැයි ඒ කාර්ය මතක් කරනවා මොකද හේතුව අද මේ IMF එක ලැබිච්ච එක ගැන අපි මේ ලොකු සතුටකින් කතා කරව නෙමෙයි. ණය ගන්න එක ගැන අපිට කිසි සතුටක් නැහැ. හැබැයි වෙන කරන්න දෙයක් නැහැ. හැබැයි අපිට කරන්න දෙයක් නැහැ. මොකද හේතුව මේ වෙලාවේ මේකෙන් ගැලවෙන්න ණය ගන්න ඕනේ. දැන් මේ රටේ මේ විදිහට හැමදාම ණය අරගෙන අපි ඉස්සරහට යනකොට අපි විශ්වාස කරනවා මෙතනින්වත් මේක නතර කරන්න. මෙතනින් පස්සේ ආපහු හැරලා බලන්න. අපි මොකද ඉස්සරහට කරන්න කියන කාර්යය තමයි අපි කහුවලා කතා කරන්න ඕනේ. විපක්ෂය කරන ඒ චෝදනා වලින් එහාට ගිහිල්ලා අපි කොහොමද එකතු වෙලා ආපහු කවදාක්වත් IMF එකට නොයා මෙරට ආර්ථිකය ගොඩගන්න කියන කාර්යය තමයි අපි බලන්න ඕනේ. ඒ වෙනුවෙන් තමයි අපි කතුල වැඩ කරන්න ඕනේ. දැන් පහුගිය දින 12 මට එංගලන්තේ යන්න පුළුවන් ලැබුණා. ඒ හැම අවස්ථාවෙම මම දැක්ක දේ තමයි එහෙත් එහෙම තමයි. මේ වගේ තමයි. හැබැයිතරම් වැඩ වර්ජන අද සමහර ලාඩ සමහර විපක්ෂයේ අය අද පෙන්නනවා මේක මේ අපේ රටට විතරක් අනන්‍ය වූ ගැටලුවක් කියලා. එංගලන්තේ හැමතැනම ස්ට්‍රයික්. දුම්රිය යන්නේ නේ. ඉතින් මේ ක්‍රමය මේ தত্ত্বය අපි ලෝකෙට බලපාලා තියෙනවා. ඉතින් අපි මේක විශ්ලේෂණය කොහොමද ඉස්සරහට යන්නේ කියන තැන තමයි අපි විශ්වාස කරලා අපි කටයුතු කරන්න ඕනේ. ගරු සභාපතිතුමිය අපි ජීවිතේ නිතුවේ නැහැ. මේ විදිහට මේ ක්‍රමයට මේ දේශපාලන කටයුතු කරන්න. හැබැයි අපි අපේ දේශපාලන අනාගතය පැත්තකට දාලා තියෙනවා. ආපහු පාර්ලිමේන්තු වෙන්න, ආපහු දේශපාලනය කරන්න. එහෙම අපේ බලාපොරොත්තුවක් නැහැ. හැබැයි අපේ බලාපොරොත්තුවක් තියෙනවා ආපහු මේ IMF එකට මේ රට නොයන්න. මේ අවුරුද්ද එක තුල තීන්දුව తీර ගන්න අවශ්‍ය නම් දේශපාලකයන් විසින් වෙනුවෙන් නෙමෙයි අපේ හරි රටේ පුරවැසි වැඩිලා තීරු තීරණ ගන්න අපි කිසිම වෙලාවක බැලි වෙන්නේ නැහැ කියන කාරණේ මම මේ අවස්ථාවේ කියන්න ඕනේ. ඒක නිසා තමයි සමහර දුෂ්කර තීරු තීරණ ගන්න අපි උදව් කරන්නේ. ඒක නිසා තමයි අපි හැමදාම විවේචනය කරපු පක්ෂ නායකයෙක් එක්ක මෙරට ජනාධිපතිවරුත් එක්ක අපි දැන් වැඩ කටයුතු කරන්නේ. අපිටත් තිබ්බ ওই විදිහේ විවේචනය කර විවේචනය කරන හරි ලේසි. මම හිතන්නේ මේ ආණ්ඩුවේ විවේචනය සම්බන්ධයෙන් කතා කරොත් මේ ආණ්ඩුව පත් වෙලා මාස 6ක් යනකොට මේ ආණ්ඩුව විවේචනය කරපු කෙනෙක් තමයි මම. බලත් හරිම ලේසි යහපැත්තට පැන්න මම ඕක කිව්වා මම මෙහෙම කිව්වා කිගෙ ඉන්න නෑ. ඒක නෙමෙයි කල යුත්ත. කරන්න ඕනේ මේ වෙලාවේ අපි මේක කොහොමද ගොඩගන්නේ? මෙතනින් එහාට අපි කොහොමද මේ වැඩේ ගෙනියන්නේ? කොහොමද මිනිස්සුන්ව පොලිං නොල්ල නොතියන්නේ? පොලිං වල මිනිස්සු මැරෙක වළක්වන්නේ? අපි ඒකට උදව් කරන්නේ. අපි දේශපාලනය කරනකොට තමුන්නාසලා අපු විවේචනය කරන්න. තමුන්නාසලා කියන්නේ අපි ගත්ත ආණ්ඩුව කෙනෙක් අපි ගත්ත තීරු తీරු වැරදි කියන්නේ. තමුන්නාසල ඡන්දේ කරන්න. හැබැයි කරුණා කළා මේ අවුරුද්දේ කරුණා කළ කකුලෙන් අදින්න එපා. උද්ඝෝෂණ කරලා වැඩ වර්ජන කරලා මේ වැඩේ වට්ටන්න එපා. කවද වට්ටන්නේ? මෙරටේ තරුණයෝ ගැන කතා කරනවා කියනවා. මෙරටේ දරුවෝ ගැන කතා කරනවා කියනවා. මේ දරුවෝ ලියපු උසස් පෙළ විභාගේ ප්‍රශ්න පත්‍ර ටික බලන්නේ. පර්මිට් නම් කීයක් අරන් තියනවද? පර්මිට් නම් ඔයි බහේ පර්මිට් කීයක් අරන් තියනවද? මං කියන්නේ පර්මිට් එක මුදල් නෙවෙයි පර්මිට් එක දෙන්න ඕනේ. ඒ අය උගත් අය එහෙම අරගෙන පර්මිට් එක අරගෙන ඒ අයට සැප පහසු ජීවිතයක් දෙන්න ඕනේ. හැබැයි කරුණා කළ මේ තත්ත්ව පොඩ හිතන්න. ලක්ෂ ගණන් පඩි අරගෙන සමහර ලාවල් අඩු ගන්න දරුවන්ගේ මේ රුපියල් 1000කට 2000කට මේ දරුවගේ පේපර්ස් එක බලන්නේ නැහැ කියන්නේ. මං කියන්නේ කරුණා කළ මං ආයෝජනය කරනවා. ඔය වැඩේ කරන්න එපා. මේ පාසල් දරුවෝ එක්ක සෙල්ලම කරන්න එපා. දැන් අද බිත්තර නැහැ මේ රටේ. සමහර මුදලාලිලගේ ශාක්‍ය වලට වැටිච්ච රාජ නිල්ලාරින් අර බිත්තර දියර ලබා දෙන්න අවශ්‍ය සහතිකය දෙන්න දැන් එක්කෙනෙක් දවස් 3ක් කියලා තිනවා එහෙ අමාරුවක් කියලා. ඊට පස්සේ එයා ආපහු වර්තාවක ඉඳලා කිනිදුල්ලෙක් කාලා තිනවා කියලා. මේ කායකද මේ සෙල්ලම් කරන්නේ? මෙරට අහිංසක මිනිස්සුන්ට අපේ දුවදරුවන්ට බිත්තරයක් ගන්න බිත්තරේ මිල අඩු කරන්න අපි ආණ්ඩුවක් හිටිට අපිට මාස දෙකක් ගිහිල්ලා දෙනවා බිත්තර ටිකම ගේන්න. ඒ පීඩෝම් රාජ්‍ය ආයතන වල නිලධාරීන් අද ඒ මුදලාලියගේ සාක්කුව වලට වැඩිලා. ඒ නිසා මේ විදියට බොහොම නරක විදියට දේශපාලනේ පාවිච්චි කළා. එමන්ද රාජ්‍ය සේවකයෝ මුදලට යට වෙලා මේ විදිහට තීන්දුව తీරන ගන්න එපා කියන කාරණේ මේ අවස්ථාව අපිට කියන්න ඕනේ. දැන් IMF එක සම්බන්ධයෙන් කතා කරාම අපි විශාල වශයෙන් සතුටු වෙනවා කියන කාරණේ මේ අපි කියන්නේ. අපි කියන්නේ අපිට වෙන විකල්පයක් නැහැ. ඒ විකල්පය තුල අපි මේ ඇතිකරගත தත්ත්ව තුල වෙනත් රාජ්‍යණික අපි බලනකොට ඉතාමත් කඩිනමින් අපිට මේක ලබා ගැනීමේ හැකියාව ලැබිලා තියෙනවා. අපි ඒකට සතුටු වෙනවා. ඒ නායකත්වයේ ලබා දීම සම්බන්ධ අපි සතුටු වෙනවා. ඉතාමත් කඩිනමින් සමහර වෙලාවට කිව්ව ජනවරමක් නැති ආණ්ඩුවක් කියලා. ඒක ජනවරමක් නැත්තම් කොහොමද මම මේ පාර්ලිමේන්තුවේ ඡන්දේ මගේ ජනවරම තියෙන අවුරුදු 5කට. ඒ ජනවරම සම්බන්ධයෙන් ජනවරම තිබ්බ ආණ්ඩුවෙන් අපි පාර්ලිමේ ගෙනියනවා. හැබැයි කොහොම වුණත් ජනවරමක් නැතුව IMF ලැබෙන්නේ නැහැ කිව්වත් IMF එක ලැබුණා අපිට. ඉතින් ඒක සතුටු වෙනවා අපි. අවංකව. හැබැයි එතනින් එහාට ඉස්සරහට යන්නේ කොහොමද? මම මතකයි ඉන්දියාවේ අවසන් වතාවේ ඉන්දියාවේ IMF ගත්ත වෙලාවේ සම්පූර්ණ අධ්‍යාපන ක්‍රම වෙනස් කරනවා. ඔබතුමීත් මාතක එකඟ වෙයි. ඔබතුමීත් ඉතමත් මැනවින් ඉංග්‍රීසි භාෂාව හසුරුවන කෙනෙක් හැටියට. මම මේ පහුගිය දවසක ඒ ඩෝහා එයාපෝට් එකේ ගිහලා පහුගිය කාලේ මිට අවුරුදු 5කට ඉස්සෙල්ලා අපේ ලාංකීය දරුවෝ විශාල ගණනාවක් හිටියයි ඩෝහා තුල සේවය කරපු. හැබැයි මේ පසුගිය දිනේ දැක්කාම ඉන්දියාව සම්පූර්ණයෙන් ආක්‍රමණය කළා ඒක. ඉන්දියානු දරුවෝ පිරිලා. ඇයි අපිට එහෙම වෙලේ නැතිලා තියෙන්නේ? ඉතමත් අවසනාවන්ත ලෙස අපි ඉංග්‍රීසි භාෂාව අපි ප්‍රවර්ධනය කරන්න ඕන වෙලාවල් වල අපි ඉංග්‍රීසිය තවදුරටත් අස්සර ගන්නවා. සමහර අවස්ථාවල සමහර මේ සෝ භාෂා තමන්ගේ භාෂාව ගැන කතා කරන සමහර මිනිස්සුගේ දරුවෝ ඉන්නේ පිටරට. සමහර අයට සිංහලෙන් කතා කරන්නත් බෑ. එහෙම මිනිස්සු මේ සෝ භාෂා ප්‍රතිපදික කතා කරනවා. ඒ නිසා මම හිතනවා මේ රටේ අධ්‍යාපන ක්‍රම වෙනස් වෙන්න ඕනේ. මම මේ කියන්නේ නීති අධ්‍යාපනය සම්බන්ධයෙන් ගත තීන්දුව තුළ ඒ අවසන් වසරේ ශිෂ්‍යෝ යම් ගැටලුවකට මූණ පාන්න ඇති. හැබැයි ඒක කරනවා කියලා ඒ ජයග්‍රහණය තුළ නැවත වතාවක් අපි ආපස්සට යන්න එපා කියන කාරණය මම මේ අවස්ථාවේ පැහැදිලිව කියන්න ඕනේ. ඒ අයට ඒ අයගේ අසදා ඒ අයගේ ප්‍රශ්නය තුළ එයාට යම් ගැටලුවක් තියෙනවා. හැබැයි ඒ ගැටලුව සම්බන්ධයෙන් කටයුතු කරන වගේම අපිට අවශ්‍යතාවයක් තියෙනවා මේ ලෝකෙට යන්න. අපේ රටේ දරුවන්ගේ ඉංග්‍රීසි අධ්‍යාපනය දියුණු කරන්න ඒ ඉංග්‍රීසි ගුරුවරු ප්‍රමාණය වැඩි කරලා ඒ ඉංග්‍රීසි භාවිතය වැඩි කරලා ඒ දරුවන්ට ඒ අවශ්‍ය නායකත්වය අපි දීලා ඒ භාෂා දැනුම ලබා දෙන්න ඕනේ. එහෙම නැත්නම් අපිට නව ලෝකෙට යන්න විදියක් නැහැ. මේ IMF එක ගත්ත තුලින්ම වගේම අපිට වෙනවා අපේ අධ්‍යාපන ප්‍රතිසංස්කරණ ඇති කරලා අධ්‍යාපනය වෙනස් කරලා වෙන තත්ත්වයකට ගෙනියන්න. එහෙම නැත්නම් අපිට හැමදාම වෙන්නේ එකතන පල් වෙන්නේ. හැබැයි එහෙම තීඳු තීරණ ගනිද්දි වෙනස් තීඳු තීරණ ගනිද්දි කරුණාකර කකුලෙන් අදින්න එපා. දැන් අපි බලමු ටෙලිකොම් එක. මම පාසල් යනකොට 2000 පාසල් යනකොට 1998 තමයි මට මම නිවැරදි නම් ටෙලිකොම් එක ප්‍රතිභූගත කරේ. ඒ වෙලාවේ 41යි 43යි ඇතුළත තමයි ඔක ප්‍රතිභූගත කරේ. ඒ වෙලාවේ ඒ දවස්වල අපි පාසලෙන් අපි දන්නවා අපිට මතකයි අර රුපියල් දෙකේ කොයින් එක දාලා අපි දුරකතනේ අමුතුමක් ගන්න ඕන. හැබැයි එතනින් පස්සේ අපි ශීඝ්‍රව දිවුරු වුණා. සමහර ලාට ස්ථාවර දුරකතනයක් ගන්න මොනතරම් කාලයක් අපිට බලන් ඉන්න වෙනවද? හැබැයි ඒක වෙනස් වුණා. හැබැයි දැන් වෙනකොට ඊටත් වැඩිය අහකට ගිහිල්ලා තවත් වෙනස් වෙන්න ඕනේ. මේ සමහර රාජ්‍ය ආයතන තියෙනවා සභාපතිතුමිය
ගරු මන්ත්‍රීතුමා තා විනාඩි දෙකයි.
සමහර රාජ්‍ය ආයතන තියෙනවා ලාභ ලබනවා පේනවා. හැබැයි ඒගොල්ලන් හයියෙන් දුවන්න පුළුවන්කම තියෙද්දි නිකන් ඇවිදින ස්වරූපයක් තමයි අපිට පේන්නේ. ඒ නිසා මේ දුවන්න ඕන ආයතන දුවන්න ඕනේ. වැඩිපුර ලාභ උපයන්න ඕනේ. ප්‍රතිවිරුද්ධකව ගත කරලා ඒ අවශ්‍ය කාර්යක්ෂම සේවයක් අපි ලබා දෙන්න ඕනේ. ඉතින් මේ කාරණා එක්ක බැලුවාම IMF එකත් එක්ක ඉස්සරහට යනකොට අපි කොහොමද මේක සාර්ථක කරන්න කියලා නැවත වතාවක් හිතන්න ඕනේ. ඒ නිසා තමයි අපි කියන්නේ මේ විපක්ෂ පක්ෂ ભેද බලන්න නැතුව විවේචන කරන්න නැතුව අපි මේ අවුරුද්ද දෙක වැඩ කරලා එකට වැඩ කරලා ඔබ තුමාලා කරුණා කළා කියන මේ උද්ඝෝෂණ වලට යන්න එපා, වර්ජන වලට යන්න එපා. මේ වෙලාවේ අපි තීන්දුව తీරන ඊට පස්සේ අපි ඡන්ද වලට යන්න. අපිට මතකයි සමහර ලාට සමහර ජනතාවාද ඉන්නේ කේන්දියෙන් පෝලිං වල හිටියා කියලා. එදා මැතිනිය ගත්ත තීන්දුව తీරන වලදී අපි කියවලා තියෙනවා ඒ පෝලිං වල හිටියා කියලා තරහෙන් තමයි එදා මැතිනිය ගත්ත ඒ තීන්දුව తీරන ආපස්සට අරවන්න ඒ ආණ්ඩු පෙරළිය කරන්නේ. අද සමහර ලාට පහුගිය කාලේ පෝලිං වල හිටපු අයත් බලන් ඉන්නවා ඡන්දයක් තියලා කොහොම හරි ආපහු පෝලිං වල හිටිය නිසා මේ යන ක්‍රමවේදේ නවත්තන්න. ඒ නිසා මම කියනවා අද අවසන් අවස්ථාවක් අපිට ලැබිලා තිනවා නැවත වතාවක් මේ රට ආපස්සට යන්න නැතුව දේශපාලන තීඳු දිර ගන්න නැතුව සානාධාර ක්‍රම කරන්න නැතුව සානාධාර දෙන්න ඕනේ. මේ තුල විශාල වශයෙන් අසහනයට පත්වෙච්ච පීඩනපත්වෙච්ච ජනතාවක් ඉන්නවා. ඒකට අවශ්‍ය උදව් දෙන්න ඕනේ. ඒක අපි කරන්න ඕනේ. ඒක නියමිත ක්‍රමවේදේ කරන්න ඕනේ. රෝයල් එකට DS එකට දෙන සානාධාරේ වන්නේ හත්පත්තු ඉන්න පාසල් දරුවන්ට නොදී ඉන්න කියලා කියන්නේ. ඒක අනිවාර්යෙන් දෙන්න ඕනේ. හැබැයි රෝයල් එක DS එකට ඔය සහනාධාර අවශ්‍ය නැහැ. ඒ සහනාධාර දිය යුතු ක්‍රමවේදයකට ඒ අදාළ සහනාධාර ලබා දීම කළ යුතුයි කියන කාරණය මේ අවස්ථාවේ මම කියන්න ඕනේ. ඒකම අවසාන වශයෙන් මේ IMF එක තුල අපිට අපි 225ට අපි දේශපාලඥයෝ වගේම රාජ්‍ය සේවක ලක්ෂදාසිය වගේම මුළු රටේ ජනතාවටම තියෙන විශාල වගකීමක්. අපි ඔක්කොම එකව වෙලා අපිට පුළුවන් නම් එක ලයිට් එකක් දවසට වැඩිපුර පාවිච්චි කරලා නිවන්න. ඒක තමයි අපි කරන්න ඕනේ.
අවසන් කරන්න
ඕනේ. පහක් අපිට වෙනස් විදිහට හිතන්න පුළුවන් නම් අපි ඒක තමයි කරන්න ඕනේ. මට විනාඩියක් දෙන්න මං හිතන අපේ ආණ්ඩුපක්ෂයේ කායෙන් හරි අඩු කරලා හරි මං ඒක අරන් දෙනම් විනාඩි දෙකක්. අවසාන වශයෙන් මං කියන්නම් පැහැදිලිව තව කාරණාවක් කියන්න ඕනේ. මම පාර්ලිමේන්තුව තුල නගන ඕනෑම දෙයක් පිටදී කතා කරන්න පුළුවන් කාරණා විතරයි මම මේ පාර්ලිමේන්තුව තුල කියන්නේ. පෞගේ දවස් 10 තුල දිගින් දිගටම මා විවේචනය කළා මේ පාර්ලිමේන්තු වරප්‍රසාද යටතේ අධිකරණයේ මිනිස්සු කාරුණිකව ඉදිරි කරනවා පැහැදිලිව කියනවා මා වරප්‍රසාද ප්‍රශ්නේ නගලා තියෙනවා. ඒක විශාලයෙන් විශාල වශයෙන් මේ පාර්ලිමේන්තුවේ බලය සම්බන්ධ මූල්‍ය බලය සම්බන්ධයෙන් ගැටලුවක්. ඒ සම්බන්ධව දැන් එය අපේ වරප්‍රසාද කමිටු තුල විභාග වෙනවා. ඒ නිසා ඒ සම්බන්ධයෙන් පැහැදිලිව ලිඛිතව සංවේදී අවශ්‍ය සමය ලිඛිතව ඒ අවශ්‍ය කාරණාව කොලයක් බලාගෙන නිවැරදිව මම ප්‍රකාශ කරේ. විශේෂ විශේෂයෙන්ම අධිකරණයේ වගේ කාරණයක්දී ශ්‍රේෂ්ඨාධිකරණයේ වගේ කාරණයක් තුලදී ඇඟිලි දික් කරනකොට අපිට හැකියාවක් නැහැ හිතරේ එන දේවල් කියන්න. ඒ නිසා තමයි නිවැරදිව වාක්‍ය තුල සකස් කළේ ප්‍රකාශ කළ දෙන නිසා පැහැදිලිව
කියනවා.
ඒ තීන්දුව తీරනත් එක්ක ඒ තීන්දුව తీරනත් එක්ක බලන් ඉන්න පුළුවන් මොකක්ද මේ රාජ්‍ය මූල්‍ය පාලනයට යම් මැදිහත් වීමක් තියෙනවද මේ ආකාරයේ වරප්‍රසාද ගැටලුවක් ඇතිලා තියෙනවද කියලා. ඒ සම්බන්ධයෙන් ඕනම අවස්ථාවක එළියේ කියන්න පුළුවන් ඇතුලේ කියන්න පුළුවන් එහෙම ස්ථාවර දෙකක් ගන්න පුළුවන් විදියට හැංගෙන ආකාරයේ ප්‍රකාශ කරන බලාපොරොත්තුවක් නැහැ කියන කාරණය මේ අවස්ථාවේ ප්‍රකාශ කරමින් මේ IMF එක තුල తాවකාලිකව අපිට ජයග්‍රහණ ලැබිලා තිනවා. හැබැයි මේ తాවකාලික ජයග්‍රහණයක් ඉස්සිර කරන්න අපි ඔක්කොම එකහුව වෙලා වැඩ කරේ නැත්නම් හැමදාම මෙරට තවත් ලෙබනනයක් වෙනවද කියන කාරණය අපි අමු විදියට ප්‍රශ්නාර්ථයක් බව මතක් කරමින් මම නිහඬව ඔබ ස්තුතියි.
ඔබ ස්තුතියි ගරු අජිත් මානම් පෙරම මන්ත්‍රීතුමා ඔබට විනාඩි 9ක කාලයක් තියෙනවා.
ස්තුතියි. කොලින්ම කියන්න තියෙනවා IMF ණය සහන ගැනීම සඳහා විපක්ෂයේ වශයෙන් අපි එකඟතාවයේ තියෙනවා. අපි නෙමෙයි IMF එකට විරෝධී ප්‍රකාශ කළේ ওই ආණ්ඩුවේම කෑ ගහන කට්ටිය. එදා අපි මේ රට බංකොලොත් වෙන්න ඉස්සෙල්ලා මේ රටේ තෙල් පෝලිං වෙන්න ඉස්සෙල්ලා මේ රටේ බෙහෙත් හිගේ වෙන්න ඉස්සෙල්ලා IMF එකට යන්න ඕනේ කියන එක මතය දිගින් දිගටම ප්‍රකාශ කළා. නමුත් එතකොට හිටපු රාජපක්ෂ ගෝඨාභය රාජපක්ෂ ඇතුළු බැසිල් රාජපක්ෂලා මේ කණ්ඩායම මේ ආණ්ඩුපක්ෂය අද බොහොම ප්‍රීතිගෝසා කියන IMF එක ඕනයි කියන කණ්ඩායම එදා ප්‍රකාශ කළේ මොකද්ද? IMF කියන්නේ සතුරෙක් විදිහට පෙන්නවා. ඒක කොන්දේසි වල ජීවත් වෙන්න බැහැයි කියලා පෙන්නවා. මේක අපේ
අයිතිවාසිකම්. Order please honorable Premnath Dolewatta to the chair.
ඔකේ. ඔව් අපි මේක භයානක දෙයක් විදිහට පෙන්වනවා. නමුත් අපි කිව්වා අනාගතේ මේ වගේ දේවල් වෙනවා. තෙල් නැති වෙනව රටට, අත්‍යවශ්‍ය ආහාර ද්‍රව්‍ය නැති වෙනව රටට, ගෑස් ටික නැති වෙනවා, විදුලිය කපන්න සිද්ධ වෙනවා. දැන් තියෙන එකම විසඳුම දැම්මම IMF එකට ගියා නම් මේ රටේ ජනතාවට දුක් විඳින්න වෙන්නේ නැහැ කියන එක පුන පුනා විපක්ෂ නායක සජිත් ප්‍රේමදාස මැතිතුමත් ඇතුළු සජිබේ කණ්ඩායම මේ පාර්ලිමේන්තුවේ දිගින් දිගටම ප්‍රකාශ කළා. එතකොට මට මතකයි හිටපු මුදල් ඇමතිවරයා නමාඩ් කබ්ඩල් මැතිතුමා කිව්වා අපිට ඩොලර් ඕන තරම් තියෙනවා. මේ ආණ්ඩුවේ හිටව මුදල් ඇමතිතුමා කියන ඩොලර් ඕන තරම් තියෙනවා. අපිට එහෙම ප්‍රශ්නයක් නැහැ. ණය ගෙවීමේ අපිට ප්‍රශ්නයක් නැහැ කියලා පුරසාරම් දෙදෙව්වා. නමුත් අන්තිමට රටේ බංකොලොත් වුණාට පස්සේ බංකොලොත් කියලා ප්‍රකාශ කළාට පස්සේ මේ තෙල් ටික ගේන්න බැරි වුණාට පස්සේ තෙල් පෝලිං වල මිනිස්සු මැරිලා වැටුණාට පස්සේ ගෑස් ටික ගන්න බැරි වුණාට පස්සේ බෙහෙත් නැතුව රෝහල් වල ලෙඩු මිය ගියාට පස්සේ තමයි IMF එකට යන්න සිද්ධ වුණේ. ඉතින් මම විශේෂයෙන්ම ස්තුතිවන්ත වෙනවා දැන්වත් IMF එකට ගිහිල්ලා වර්තමාන ජනාධිපතිතුමා මේ ණය සහන කොන්දේසි ටික අරගෙන ආපු එක ගැන ක්‍රියා කිරීම ගැන ස්තුතිවන්ත වෙනවා විතරක් නෙමෙයි. ඒකට අපේ සහය නොලැබුණා නම් සමග ජන බලවේගයේ සහය නොලැබුණා නම් IMF එකට ජනාධිපතිතුමාට යන්නත් බැරි වෙනවා. මොකද හේතුව 21 වෙනි සංශෝධනය මේ පාර්ලිමේන්තුවේ ගේනකොට 3/2 බලයක් අවශ්‍ය වුණා. ආණ්ඩුවේ අය 21 වෙනි සංශෝධනයට අත ඉස්සුවේ නැහැ බොහෝ දෙනෙක්. නමුත් විපක්ෂයේ අත උස්සපු නිසා තමයි 21 වෙනි සංශෝධනයේ සම්මත වෙලා ඒ ප්‍රජාතන්ත්‍රවාදී මාවකතර රට ගෙනියන්න පුළුවන් වුණේ. නමුත් එදා අපි කියපු වෙලාවේ IMF එකට ගියා නම් අපිට කොන්ද කෙලින් තියාගෙන IMF එකට යන්න තිබ්බා. මොකද හේතුව අපි බංගලොත් රටක් වෙලා නෙමෙයි යන්නේ. අපේ ජනතාවට කණ්ඩ නැති වෙලා උනාට පස්සේ නෙමෙයි යන්නේ. අපිට ඩීසල් පෙට්‍රල් ටික නැති වුණාට පස්සේ නෙමෙයි යන්නේ. ගෑස් ටික නැති වුණාට මේ පස්සේ නෙමෙයි යන්නේ. අපි අනාගතයේදී දැකලා වෙන්නේ මේකයි කියන එක තුලයි අපි යන්නේ අපිට කෙලින් ඉඳ තිබ්බා. ඒ හින්දා තමයි අපේ රටේ ජනතාවට අද අපි යනකොට අද මේ බංගලොත් වෙච්ච රටක් IMF එකට යනකොට අපිට දැඩි නීති සම්පාදක එන්න පටන් ගත්තේ. ඒ හිඳ තමයි අපේ රටේ මිනිස්සුන්ට බදුබර ජීවත් වෙන්න බැරි විදිහට බදුබර ඇති වෙලා බඩු මිල වැඩි වෙලා ඩීසල් පෙට්‍රල් මිල වැඩි වෙලා මේ වගේ මිනිස්සුන්ට ජීවත් වෙන්න බැරි තත්යකට පත් වෙන්න IMF කොන්දේසි මූලික කරගෙන සිද්ධ වුණේ රජය පරක්කු වීම නිසා. එදා මේක ඇහුවනම් අපිට මීට වඩා දෙයක් තියෙනවා. උදාහරණයක් වශයෙන් ජනාධිපති රණසිංහ ප්‍රේමදාස මහත්මයා IMF එකට ගියා. එතකොට මේ වගේ වැටිලා තිබෙන්නේ නැහැ යම් තත්යක රට තියෙද්දි IMF එකට ගියේ. එතකොට එතුමාට පුළුවන් වුණා සමෘද්ධි ජනසභියේ වැඩසටහන ක්‍රියාත්මක කරන්න IMF එකේ සහයෝගය ඇතුව. IMF එක ඒ සඳහා ඉඩ දුන්න අරමුදලක් පිටවන්න අවස්ථාව ලබා දුන්නා. ඒ ජනතාව දරිද්‍රතාවයෙන් පෙළ ජනතාව ජීවත් කිරීම අවශ්‍යයි කියලා පෙන්නවා. අද අපි IMF එකට ගියේ මේ අපි රට බංගලොත් රටක් නිසා අපිට ඕන විදිහට අපේ කොන්දේසි නමා ගන්නීමේ හැකියාවක් තිබුණේ නැහැ. ඒ හින්දා මම විශේෂයෙන් කියනවා අද IMF එකට ගියා ඒක කරගත්තා. හැබැයි මේ IMF එකට ගියා කියලා 100%ක් සම්පූර්ණ වෙලා නැහැ. අපිට තව වැඩ ගොඩක් තියෙනවා මේකත් එක්ක වැඩ කටයුතු කරන්න. හැබැයි IMF එකට යන්න ප්‍රමාද වීම නිසා මේ රටේ ජනතාවද අන්ත දුප්පත්ත්වයට පත් වෙලා තියෙනවා. මම අන්න ඒ ඇහුවාම ඇයි මේ ප්‍රශ්නේ දැන් බදුබර 105,000,000 ගන්නම නිහට ජීවත් වෙන්න බැරි තත්ත්වයක් පත් වෙලා තියෙනවා. අනිත් මිනිස්සු ගැන කතා වැඩක් නැහැනේ. ඒ තත්ත්වෙට පත වෙලා තියෙනවා. විදුලිබල මණ්ඩලයේ ඉංජිනේරු මහත්තයෙක් මට කතා කරලා කිව්වා එයාගේ මාසෙ පඩිය හම්බෙන්නේ රුපියල් 30,710 කියලා. රුපියල් 30,710 මේ මාස පඩිය කියලා. මම කොහොමද එහෙම උනේ? ඔයාගේ පඩිය කීයද? 480,000 යාගේ පඩිය. නමුත් එයා හවුසින් ලෝන් කාලෝන් අරන් තියෙන හින්දා එයාගේ පඩියට අතට ආවේ 180,000. 180,000 එයා ගණනය කරලා මේක මට ජීවත් වෙන්න පුළුවන්. අනිත් ලෝන් වලට කැපෙන්නත් ඇරලා 180,000 හොඳට හිටියා. නමුත් එකපාරට 480,000 බද්දක් ආවා. ඒතර 105,000 10,000 අතර ගාණක් යාට බදු අය කරනවා. ඊට පස්සේ පොලිය වැඩි වුණා. අයාගත්තු බැංකු ණය වල පොලිය වැඩි වුණා. රුපියල් 40,000 පොලිය වැඩි වුණා. ඒක බද්ද විදිය නෙමෙයි දන්නේ නැතුව පොලිය වැඩි වීම නිසා. ඒතර එයා බලාපොරොත්තු ගත්ත 150,000 එයාගේ පඩියෙන් කැපෙන්න පටන් ගත්ත අමතරව බද්දයි පොලියයි හින්දා අමතරව. එතකොට එයාට ජීවත් වෙන්න විදියක් නැතුණා. ඒ වගේ මේ අර ගහෙන් වැටිච්ච මිනිහට ගොනා යනවා වගේ මේ කොන්දේසි වල දැන් ජනාධිපතිතුමාත් එක්ක මේක කතා කරනකොට කියනවා IMF කොන්දේසි පොලිය වැඩි කරන්න සිද්ධ වෙලා තියෙනවා. පඩියෙන් ටැක්ස් ගහන්න සිද්ධ වෙලා තියෙනවා. මේක IMF කොන්දේසි. හැබැයි මේ වගේ බරපතල කොන්දේසි ආවේ ඇයි? රට බංකොලොත් වෙනකල් බලා සිටිය නිසා. රට බංකොලොත් වෙන්න කටයුතු කළේ කවුද? මේ රාජපක්ෂ කණ්ඩායම එදා පුරසාරම් දෙනු අපේ ඩොලර් ඕන තරම් තියලා අපේ ණය ගෙවන්න පුළුවන් අපේ ආදායම හරි අපේ ප්‍රශ්නයක් නැහැ කියලා. එහෙම කියලා ඊට පස්සේ මොකද කළේ? රටක් දාලා පැනලා ගියා. අපි දැක්ක පහුගිය කාලේ අපිට වෙච්ච දේවල් ඩීසල් ටික අපිට හම්බුනේ නැහැ. අද ඩීසල් ගණන් වැඩි වෙලා තියෙනවා. ඩීසල් ගන්න සල්ලි නැති එක ප්‍රශ්නයක් තියෙනවා. නමුත් ඩීසල් අද තියෙනවා.
ගරු මන්ත්‍රීතුමා විනාඩි දෙකක් කාලයක්
තියෙනවා. චුට්ටයිද වෙලාව?
විනාඩි දෙකයි.
ඒ හිඳ මම විශේෂයෙන් කියන්නේ නම් වෙලාව ගොඩක් අඩු නිසා ගින අපිට IMF එකෙන් වැඩ ගන්න නම් මේ රටේ වංචාව දූෂණය නැති කරන්න ඕනේ. IMF එකට ගියාට වැඩක් නැහැ. වංචාව දූෂණය එදා වගේම තියෙනවනම් එදා වගේම මේ රටේ රාජ්‍ය ආයතන වල හොරකම ක්‍රියාත්මක වෙනවනම් ඒ සඳහා යම් වැඩ පිළිවෙලක් තියෙන්න ඕනේ. එහෙම නැතුව IMF ගියා කියලා අපිට සතුටු වෙන්න විදියක් නැහැ. තාම අපි දැක්කේ නැහැ ඒ යාන්ත්‍රණය රාජ්‍ය යාන්ත්‍රණය තුල මේ දේශපාලන අතපෙවීම තුල මේක නැති කරලා තියෙනවා කියලා අපි දැක්කේ නැහැ. ඒ වගේම ජනාධිපතිතුමා ප්‍රකාශ කළා දැන් ආනයනයට යම් අවස්ථාවක් දෙනවා කියලා. ආනයනය සඳහා ලිහිල් කරනවා කියලා. මම විශේෂයෙන්ම අධිකරු ජනාධිපතිතුමාට කියනවා ප්ලාස්ටික් බඩු ආනයනය කරන එක නම් නවත්වන්න කියන එක. වර්ජින් ප්ලාස්ටික් ආනයනය කරාට කමන්නේ. ප්ලාස්ටික් සෙල්ලම් බඩු, ප්ලාස්ටික් සරුංගල්, ප්ලාස්ටික් වෙසක් කූඩු මේවා කියන එක නම් වහාම නවත්වන්න. ඒ කියන්නේ ආනයනයට තැන දෙනවා ලිහිල් කරනවා කියලා ඉවක් බවක් නැතුව ආනයනය කරන්න දෙන්න එපා. මේ රටේ නිෂ්පාදනය කරන්න පුළුවන් ඒවා ගැන හිතන්නේ නැත්තම් මොකද? සෙල්ලම් බඩු වෙන්නේ, සරුංගල් වෙන්නේ, වෙසක් කූඩු වෙන්නේ, මේ බඩු වෙන්නේ චීනේ විසි කරන ප්ලාස්ටික් වලින්. අපේ රටේ විසි කරන ප්ලාස්ටික් තියෙනවා. අපිටත් මේක කරන්න පුළුවන්. ඇයි චීනේ විසි කරන ප්ලාස්ටික් ටික අපි ගන්න ගන්නේ? අපේ ප්ලාස්ටික් විසි කරන ප්ලාස්ටික් වලින් අපිට මේක හදන්න පුළුවන්කම තියෙනවා. ඒ හින්දා මම කියනවා ආනයනය ලිහිල් කරද්දි වෙළඳ ඇමතිතුමා ඔබතුමාගේ අවධානයට යොමු කරන්නේ ආනයනය ලිහිල් කරද්දි කරුණා කරලා පරිසර හානියට වෙන දේවල් මේ වර්ජින් ප්ලාස්ටික් ආනයනය කරාට කමක් නැහැ. නමුත් එතනින් එහා සෙකන්ඩරි ප්ලාස්ටික් ආනයනය මේ රටට ගැලපෙන්නේම නැහැ. ඒක නවත්තන්න කියන එක විශේෂයෙන් කියනවා. නැත්තම් ඉවක් බවක් නැතුව ආනයනය එන්න පටන් ගනී. ඒ වගේම මම අවධානය යොමු කරන මේ IMF කොන්දේසි නිසා අර ඉංජිනේරු මහත්තයාට 480,000 හම්බෙච්ච පඩිය රුපියල් 30,000 බැස්සා වගේ. ඒක උනේ මම කියනවා අද ප්‍රශ්නයක් නෙමෙයි. මේක අපි බංකොලොත් උනාට පස්සේ IMF ගියා හින්දා මේ අයට මේක දරන්න සිද්ධ උනේ. ඒ වගේ දැන් විදුලි බිල වැඩි වීම නිසා ඒකක 30ට අඩු අයගේ විදුලි බිල 3-4-5 ගුණයකින් වැඩි වෙලා තියෙනවා. ඒකක 30ට අඩු අයගේ විදුලි බිල. ඒ මේ රටේ ජනගහණයෙන් විදුලි පාරිභෝගිකයන් 23% ඒකකට 30ට වඩා අඩුවෙන් පාවිච්චි කරන අය. ඒ අයට දරන්න බැරි විදිහට රුපියල් 1500 දිවිචි විදුලි බිල රුපියල් 6000 විතර ගිහින් තියෙනවා. අන්න ඒ ගැන සැලකිල්ලට අරගෙන සහන දෙන වැඩපිළිවෙලක් හදන්න ඕනේ. අපි කියන අපි දකිනවා මේ රටේ IMF කොන්දේසි එකලුව මිනිසුන්ට ජීවත් වෙන්න බැරි වුණා වගේම එහෙමනම් මේ ජීවත් වෙන්න බැරි මිනිස්සු වෙනුවෙන් ජනතාව වෙනුවෙන් යම් සහන වැඩපිළිවෙලක් තියන්න ඕනේ කියන එක මම විශේෂයෙන්ම ප්‍රකාශ කරනවා. ඒ හින්දා ඒ විතරක් නෙමෙයි
ගර්භන්තිතුමා අවසන් කරා
අවසාන එක ඔබතුමත් ගොඩක් ගත්තානේ එක්ස්ප්‍රස් අවන්ති එක. ඒ දැන් එක්ස්ප්‍රස් පර්ල් නෞකාව අපේ රට ලොකු හානියක් කළා පරිසරයට. ඒ හානිය ගන්නේ කළ දා ඩොලර් බිලියන 6.2 කියලා. නමුත් ඒ සඳහා තාම නඩු දාලා නැහැ. තව දින 52ක් ඇතුළත නඩු දැම්මේ නැත්නම් ඒ නඩුව දාන්න බැරි වෙනවා. ඒ වන්දිය අපිට ගන්න බැරි වෙනවා. ඒ විතරක් නෙමෙයි ඒ එක්ස්පර්ට් ටීම් එකට තියෙන පහසුකම් පරීක්ෂණ කරන්න තියෙන පහසුකම් නැති කරලා තියෙනවා. නැති වෙලා තියෙනවා. ඒ සඳහා කටයුතු කරලා දැන් මම කියන්නේ IMF එක ගැනම අපි හිතලා බෑ. IMF එක හම්බුණා කියන්නේ මේ ආරම්භයක් පටන් ගන්න අවකාශයක් හම්බුණා විතරයි. එතනින් එහා රටට ගොඩනැගීමේ ලොකු වැඩපිළිවෙලක් තියෙනවා. අන්නේ වැඩපිළිවෙලටත් මේ රට අවතීර්ණය කරන්න ඒ සඳහා විපක්ෂයේ වශයෙන් අපේ සම්පූර්ණ සහයෝගය ලබා දෙනවා කියමින් මම නිරන්තරව ස්තුතියි.
සුදීගරු මන්ත්‍රීතුමා ගරු SMM මුෂාරෆ් මන්ත්‍රීතුමා ඔබතුමාට විනාඩි 11ක් කාලයක් තිබේ.
தலைமை ஆசனத்தில் அமர்ந்திருக்கும் உறுப்பினர் அவர்களே, நாடு IMF-னான நிபந்தனையை பூர்த்தி செய்து ஓரளவு எதிர்காலம் பற்றியதான நம்பிக்கை பிறந்திருக்கிற நிலையில் இன்றும் எனக்கு பேச வாய்ப்பு கிடைத்தமைக்காக முதலில் நான் நன்றி கூறுகிறேன். 2022 July 20 என்று நினைக்கின்றேன். இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக அதிமேதக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வழக்கத்துக்கு மாறாக இலங்கையினுடைய அரசியல் வரலாற்றில் புதுமையான ஒரு முறையிலே அரசியல் யாப்பில் சொல்லப்பட்ட ஒரு முறைமையின் அடிப்படையிலே பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இடையிலே ஒரு தேர்வு நடைபெற்று அந்த தேர்வின் மூலமாக ஜனாதிபதியாக அவர் வருகை தந்திருந்தார். எனவே இந்த July 20 ஜனாதிபதி அவர்கள் இந்த நாட்டை மீட்பதற்காக பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தார், பல்வேறு வேண்டுகோளை முன்வைத்தார். எதிர்கட்சிகளை ஆதரியுங்கள் என்பதாக பல்வேறு கட்டங்களிலும் அவர் அழைப்பினை விடுத்தார். ஆனால் அந்த அழைப்புக்கு செவிசாய்க்காமல் தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுகளையும் பொய் பரப்புரைகளையும் கூறிக்கொண்டே எதிர்கட்சிகள் காலம் கடத்தி வந்தன. அத்தனை சவால்களையும் வென்றெடுத்து இன்று IMF-னுடனான ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. எனவே இந்த நாடு ஒரு மிக முக்கியமான ஒரு ஆறுதல் நிலைப்பாட்டிற்குள் வந்திருக்கின்றது. எதிர்காலத்தை எப்படி கொண்டு போகப் போகிறோம் என்பது தொடர்பான ஒரு திட்டமான ஒரு வரைவு நம் மத்தியிலே இப்பொழுது உருவாக தொடங்கியிருக்கின்றது. தேர்தல் என்பதை ஒரு மையமாக வைத்து விமர்சனங்கள், அதே நேரத்தில் அரசாங்கத்திற்கு எதிரான சில பழிச்சொற்கள் சொல்லப்பட்ட போதும் கூட இப்பொழுது பொதுமக்கள் மத்தியிலே இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை நாங்கள் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும், வளர்ச்சி அடைய செய்ய வேண்டும் என்பதுதான் முதன்மையான நோக்கு என்பதான் ஒரு எண்ணப்பாடு வந்திருக்கிறது. இருந்தபோதும் மிகவும் கவலையான ஒரு விடயம் என்னவென்றால், இந்த பாராளுமன்றத்திற்குள் தொடர்ச்சியாக எதிர்கட்சிகள், குறிப்பாக இந்த SJP அணியினர், அதே போன்று JVP அணியினர், இந்த இரண்டு அணியினரை மையப்படுத்தி நான் இந்த கருத்துக்களை முன்வைக்க விரும்புகின்றேன். தொடர்ச்சியாக IMF-க்கு செல்வதற்கு நாங்கள் தான் கூறினோம், நீங்கள் போகவில்லை, இந்த நாட்டை வங்குரோத்து நிலைக்கு ஆளாக்கி விட்டு ஓடி சென்று விட்டார் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே என்று மீண்டும் மீண்டும் பழைய பல்லவியையே பாடிக்கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே நான் இந்த பாராளுமன்றத்திற்கு ஒரு அழைப்பினை விடுக்கின்றேன், ஒரு வேண்டுகோளை விடுக்கின்றேன். ஒரு நாளை முற்றுமுழுதாக இந்த எதிர்கட்சி அணியினருக்கு முற்றுமுழுதாக இந்த பாராளுமன்றத்தில் ஒதுக்கிக் கொள்ளுங்கள். அந்த ஒரு நாள் முழுவதும் இந்த அரசாங்கத்தின் பழைய அரசாங்கம் முன்னாள் ஜனாதிபதி அவர்கள் விட்ட தவறுகளை மட்டும் பேசி கொட்டி தீர்த்து முடிக்கட்டும் இந்த பாராளுமன்றத்திற்குள். அதற்கு பிறகு ஒருபோதும் இந்த பழையவற்றையே மீண்டும் மீண்டும் பேசியிருக்கின்ற நிலைகளை மாற்றி புதிய வழிகள் பற்றி பேசுவதற்கான ஒரு அவகாசத்தை அவர்களுக்கு கொடுங்கள். ஐஎம்எஃப்க்கு செல்லுங்கள் என்பதாக எஸ்ஜேபி கூறியது, வேண்டுகோள் விடுத்தது என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஐஎம்எஃப்க்கு செல்லுங்கள், இதுதான் ஒரே வழி என்பதை மட்டுமல்லாமல் இந்த நாடு இதே நிலைமையில் போனால், ஐஎம்எஃப்க்கு செல்லாமல் விட்டால் இன்னும் ஓரிரு மாதங்களில் மின்சாரத்தை துண்டிக்க வேண்டி ஏற்படும், நீங்கள் எண்ணெய்களுக்காக போலினில் நிற்க வேண்டி வரும், கேஸ் இல்லாத ஒரு நிலை வரும் என்று இந்த எஸ்ஜேபி ஜேவிபி உள்ளிட்ட எல்லாரை விடவும் இந்த பாராளுமன்றத்திற்கு மிகச்சிறந்த ஆலோசனையும் எதிர்வு குரலையும் செய்தவர் தான் தற்போது இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருக்கின்ற ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் என்பதை இங்கே மறக்கக்கூடாது. எனவே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்களை விடவும் ஒரு எதிர்காலம் இப்படித்தான் வரப்போகிறது, ஐஎம்எஃப்க்கு செல்லுங்கள் என்று கட்டியம் கூறியவர்கள் இங்கிருக்கின்ற எதிர்கட்சி தலைவரோ அல்லது ஏனையவர்களோ அல்ல. எனவே இந்த பொருளாதாரம் பற்றிய சரியான ஒரு முன்மொழிவுகளை செய்து, எதிர்வுகூறுகளை செய்து, அந்த அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களிலும் பெரும்பான்மை பலத்தை பெற்று ஜனாதிபதியாகி உங்கள் ஒவ்வொருவருடைய பழிச்சொற்களையும் ஏற்றுக்கொண்டு இந்த நாட்டை முன்னேற்றுவதற்கான அவர் சொன்ன வழியிலே ஒரு சிறந்த ஒரு அடைவை இப்பொழுது அடைந்திருக்கின்ற சூழ்நிலையில் எதிர்காலத்தை நாங்கள் எப்படி நகர்த்தி செல்ல வேண்டும் என்பது பற்றிய அவருடைய ஆலோசனைகளை மக்கள் பெருமதியான ஆலோசனைகளாக உணர்ந்து கொண்டிருக்கின்ற நிலையில் மீண்டும் மீண்டும் ஐஎம்எஃப்க்கு நாங்கள் தான் போகச் சொன்னோம், நீங்கள் போகவில்லை, கோட்டாபாய நாட்டை விட்டு ஓடிவிட்டார் என்கின்ற பழைய கதைகளை கதைப்பதை எதிர்கட்சிகள் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை நான் இந்த இடத்தில் இந்த நாட்டின் மீது ஒரு ஆர்வமும் இந்த நாட்டை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற நல்லெண்ணமும் கொண்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையில் இந்த இடத்தில் நான் வேண்டிக் கொள்ள விரும்புகின்றேன். ஐஎம்எஃப் சாதாரணமாக ஒரு 55 நாள் காத்திருப்பு காலம் இருக்கும் ஐஎம்எஃப்னுடைய நிதியுதவியை பெறுவதற்கு, ஆனால் சராசரியாக 6.5 மாதங்கள் நமக்கு எடுத்திருக்கின்றது இந்த ஐஎம்எஃப்னுடைய ஒப்பந்தத்தில் நாங்கள் கையொப்பம் இடுவதற்கு. 15 உடன்படிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. நான் ஏற்கனவே என்னுடைய உரைகளில் சொல்லியிருக்கின்றேன், ஜனரஞ்சகமற்ற முடிவுக்கு இந்த நாட்டினுடைய தலைவர்கள் வந்தால் மாத்திரம்தான் இந்த நாட்டில் நாங்கள் சரியான பாதைக்கு கொண்டு செல்ல முடியும் என்று. அந்த ஜனரஞ்சகமற்ற முடிவினை ஜனாதிபதி அவர்கள் அன்றும் இன்றும் மிக தைரியமாக எடுத்துக் கொண்டிருப்பதால் தான் இந்த நாட்டின் எதிர்காலம் பற்றியதான ஒரு நம்பிக்கை நமக்கு துளிர்விட்டிருக்கின்றது. இத்தகைய ஒரு சூழலில் இப்பொழுது பேசியவர் கூட, எதிர்கட்சி சார்பாக பேசிய பாராளுமன்ற உறுப்பினர் கூட என்ன சொல்லிவிட்டு சென்றார் என்றால், மிகவும் கடினமான நிபந்தனைகளோடு இந்த ஐஎம்எஃப்னுடைய விடயம் இப்பொழுது வந்திருக்கின்றது, நாங்கள் இதற்கு முன்பே போயிருந்தால் அவ்வாறான கடினமான நிபந்தனைகள் வந்திருக்காது. அப்படி அல்ல, ஐஎம்எஃப்னுடைய நிபந்தனை என்பது கடினமானது என்பதான ஒரு பார்வை இருக்கிறது, ஆனால் அது பிழையானது என்பதாக நாம் சொல்லிவிட முடியாது. இந்த நாட்டை நீங்கள் எடுத்து பாருங்கள், இந்த நாட்டினுடைய சுகாதாரத்துறை கல்வித்துறைக்கு நாம் செலவழிக்கின்ற பணத்தை விட மேலதிகமான பணத்தை இந்த நாட்டில் உள்ள அரசாங்க கூட்டுத்தாபனத்தால் ஏற்படுகின்ற நஷ்டங்களுக்காக செலவு செய்கிறோம் என்றால், அவ்வாறு செய்யாதீர்கள், இந்த நஷ்டத்தில் இயங்குகின்ற அரச கூட்டுத்தாபனங்களை தனியார் மயப்படுத்துங்கள் என்பதாக ஐஎம்எஃப் போன்ற நிறுவனங்கள் கூறுகின்ற பரிந்துரை கஷ்டமானவை அல்ல. ஒரு நிறுவனத்தை நாங்கள் சக்சஸ்ஃபுல்லாக நடத்துவதற்கு, வெற்றிகரமாக நடத்துவதற்கு தேவையான ஆளணியை விட அதிகமான ஆளணியை உங்களுடைய அரச கூட்டுத்தாபனங்கள் கொண்டிருக்கின்றன. அந்த ஆளணியை குறைப்பு செய்யாவிட்டால் நீங்கள் இந்த கூட்டுத்தாபனங்கள் தொடர்ந்தும் நஷ்டத்தில் இயங்கும். எனவே தயவு செய்து ஆளணியை குறையுங்கள் என்று சொல்கின்ற ஆலோசனை கடினமான ஆலோசனைகள் அல்ல, இந்த நாட்டிற்கு தேவையான ஆலோசனைகள். இவ்வாறு ஒவ்வொன்றாக நாம் எடுத்து பார்க்கிற போது, ஒரு நாட்டை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்வதற்கான சிறந்த பொருளாதார திட்டங்கள் கொண்டதான ஆலோசனைகளோடு ஐஎம்எஃப் உடன் நாங்கள் இன்று நேற்று அல்ல 16 முறை ஒப்பந்தம் செய்திருக்கின்றோம். ஐஎம்எஃப் என்கின்ற அந்த நிறுவனத்தோடு கூட நேர்மையாக இந்த நாடு இணங்கி செயற்படவில்லை. இதிலே அந்த அரசாங்கம், இந்த அரசாங்கம், அந்த ஜனாதிபதி, இந்த ஜனாதிபதி என்றெல்லாம் நான் பேசுவதற்கில்லை. ஐஎம்எஃப்னுடைய நிபந்தனைகளை ஏற்று அந்த சரியான பொருளாதார வழிகளிலே எமது நாடு தொடர்ந்தும் பயணித்திருக்குமாக இருந்தால் என்றோ பொருளாதார மீட்சியை இந்த நாடு கண்டிருக்கும். நான் ஜனாதிபதியிடம் காக்கின்ற ஒரு பியூட்டி, அவரிடம் பார்க்கின்ற ஒரு நல்ல விடயம் என்னவென்றால், திடமாக இந்த பொருளாதாரத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். எந்த ஜனரஞ்சகமற்ற தீர்மானமாக இருந்தாலும் நான் எடுக்க தயார். என்னுடைய அரசியல் தோல்வி அடைந்தாலும் இந்த நாடு தோல்வி அடையக்கூடாது என்பதாக அவர் எடுக்கின்ற இந்த முயற்சியை எதிர்கட்சிகளும் புரிந்தாக வேண்டும். அதற்கான நம்முடைய ஆதரவை கொடுத்தாக வேண்டிய ஒரு நிலைப்பாட்டில் இருக்கின்றோம். $390 மில்லியன் பிணை மீட்பு பொதியின் முதல் தவணை ஓரிரு சில நாட்களில் நமக்கு கிடைக்க இருக்கின்றது. ஐஎம்எஃப் ஒப்பந்தம் ஏனைய பலதரப்பு மற்றும் இருதரப்பு ஒப்பந்தங்களை துண்டிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி இருக்கின்றது. அதேபோன்று நாங்கள் எதிர்பார்க்கலாம், ADB ஆசிய அபிவிருத்தி வங்கி, வேர்ல்ட் பேங்கில் இருந்து $4.5 பில்லியன் தொடர்பான ஒப்பந்தங்கள் பற்றிய ஒரு பார்வை நமக்கு இப்பொழுது நம்பிக்கை எழுந்திருக்கிறது. ஜப்பான் சர்வதேச அபிவிருத்தி ஒத்துழைப்பு ஜெய்கா நிதியுதவியை கொண்டு பண்டார் நாயக்க சர்வதேச விமான நிலையத்தின் புதிய முனையற்ற நிர்மாணிப்பது, அந்த முனையத்தினுடைய நிர்மாணிப்பு தொடர்பாக முன்பே அரசாங்கத்தால் அதை நாங்கள் ரத்து செய்திருந்தோம். அதனை மீண்டும் உருவாக்குவதற்கான சூழல் இப்பொழுது உருவாக்கி இருக்கின்றது. கோட்டாபாய் அரசாங்கத்தால் கைவிடப்பட்ட கொழும்பு மொனோ ரயில் செயல் திட்டம் நம்மை விட்டு பங்களாதேஷ் சென்றிருந்தது என்று கவலையாக பேசினோம். மீண்டும் நாம் அதனை செய்வதற்காக, அதனை ஏற்றுக்கொள்வதற்காக, அதன் மூலமாக பல்வேறு நிதியுதவி நம் நாட்டுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உருவாக்கி இருக்கிறது. இப்படி அனைத்து கதவுகளையும் திறந்திருக்கின்ற ஒரு சூழலிலே இந்த ஐஎம்எஃப்னுடைய நிபந்தனை நமக்கு மிக முக்கியமான மைல்கல். அடுத்து எப்படி போக போகிறோம் என்பது பற்றிய ஒரு பார்வை நமக்கு தேவைப்படுகிறது. நேற்றைய தினம் சவுதி அரசாங்கத்தினுடைய உயர்ஸ்தானிகரை நான் சந்திப்பதற்காக சென்றிருந்தேன். சவுதி அரசாங்கத்தின் முதலீட்டாளர்கள் 15,000 கோடி ரூபாய் நிதியை இந்த இலங்கையினுடைய அபிவிருத்திக்காக தருவதாக அவர்கள் முன்வந்திருக்கின்ற சூழலில், எமது பிராந்தியத்தில் எமது தேசத்தில் மிக முக்கியமான அபிவிருத்திகளுக்காக அதனை பயன்படுத்துவது தொடர்பான ப்ரொபோசல் முன்மொழிவுகளோடு நாம் சென்று சந்தித்த போது ஆச்சரியமாக இருந்த விடயம் என்னவென்றால், காசு பெருசல்ல, இந்த கோடிகள் 15,000 கோடி அல்ல, எத்தனை 1000 கோடி பில்லியன் டாலர்ஸ் ஆக இருந்தாலும் இன்வெஸ்டர்ஸ் இந்த நாட்டிற்குள் வருவதற்கு தயாராக இருக்கிறார். நான் மாத்திரமல்ல, ஏனைய நாட்டு தூதுவர்களோடு பேசுகிற போதும் எமக்கு இருக்கிற மிக முக்கியமான ஒரு பிரச்சனை, வெளிநாட்டு முதலீடுகளை நாங்கள் உள்வாங்குகிற போதும், இந்த வெளிநாட்டு முதலீடுகள் தொடர்பாக எமது நாட்டிலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற, உருவாக்கி இருக்கின்ற லோ என்போர்ஸ்மெண்ட், எங்களுடைய இந்த சட்டம் அவர்களுக்கு சாதகமானதாக இல்லை. ஒற்றை சாளர முறை ஊடாக முதலீட்டாளர்களினுடைய வேலையை இலகுவாக்குவதான வழிமுறைகளை செய்வோம் செய்வோம் என்று ஆண்டாண்டு காலமாக பேசுகிறோம். எந்த அரசாங்கமும் பெருமை கொள்ள முடியாது. எல்லா அரசாங்கங்களும் இந்த விடயங்கள் தொடர்பாக சரியான திட்டத்தை இதுவரை கொண்டு வரவில்லை. எனவே நீங்கள் இன்வெஸ்டர்ஸுக்கான சரியான ஒரு கார்பெட் வெல்கமிங் இந்த நாட்டில் கொடுங்க, காசை கொண்டு வந்து கொட்டுவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று கூறிய போது, இந்த சுதந்திரத்துக்கு பின்னரான 74-75 வருட அரசியலிலே இந்த அரசாங்கங்களில் எந்த அரசாங்கமும் நாங்கள் இந்த நாட்டை சிறந்த முறையில் நிர்வகித்திருக்கிறோம் என்று பெருமை கூற முடியாது. எனவே முதலீட்டாளர்களை உள்வாங்கக்கூடிய, இந்த நாட்டிற்குள் பணத்தை கொண்டு வரக்கூடிய வழிமுறைகள் பற்றி சிந்திப்பது இந்த பாராளுமன்றத்திற்கு மிக தேவையான ஒரு விடயமாக நான் இங்கே பார்க்கின்றேன். இப்போது பிணை மீட்பை எதிர்ப்பது ஒரு அரசியல் சம்பிரதாயம் அல்லது எதிர்கட்சியாக இருப்பதால் நாம் இதனை எதிர்க்க வேண்டும் என்கிற நோக்கிலே இந்த எதிர்கட்சிகள் இயங்குமாக இருந்தால் அதனை நான் இங்கே வன்மையாக கண்டிக்க விரும்புகின்றேன். சவுதி உயர்ஸ்தானிகளோடு பேசுகிற போது முக்கியமான ஒரு விடயமும் பேசப்பட்டது. இந்த நாட்டிலே உலக பொருளாதார சந்தையிலே எண்ணெயினுடைய விலை குறைந்ததன் காரணமாகவும் உலகம் முழுவதுமே பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டது. அங்கே பார்க்கின்ற போதும் யமனிலே இருக்கின்ற அந்த ஹூத்தி இனத்தவர்கள் கிளர்ச்சியாளர்கள் அவர்களினுடைய தொடர் தேர்ச்சியான ஹோலி பிளேசஸ் மீதான தாக்குதல், அதே போன்று சவுதியிலே இருக்கின்ற எண்ணெய் குதங்கள் மீதான தாக்குதல் என்பவை எல்லாம் இந்த நாட்டிலே பொருளாதார ரீதியாக இந்த எண்ணெயினுடைய விலை உலகளாவிய ரீதியில் அதிகரிப்பதற்கு காரணமாக அமைந்திருக்கின்றது. எனவே சர்வதேசம், அது பிரிட்டனாக இருக்கலாம் அமெரிக்காவாக இருக்கலாம், இந்த ஹூதி கிளர்ச்சியாளர்களை பயங்கரவாதிகளாக அடையாளம் கண்டு சர்வதேசம் இவர்களை தனிமைப்படுத்த வேண்டும். எண்ணெயினுடைய விலை உயர்வு என்பது சகல நாடுகளினுடைய பொருளாதாரத்தையும் ஸ்தம்பிக்க செய்கின்ற ஒரு நிலைப்பாடு. எனவே சர்வதேசம் இந்த விடயங்களிலே ஒரு முற்றுப்புள்ளியை கொண்டு வர வேண்டிய ஒரு சர்வதேச தேவையையும் இந்த இடத்தில் நான் வலியுறுத்த விரும்புகின்றேன். அதே போன்று இன்று எல்லா தேசங்களும் எமது நாட்டிற்குள் உதவி செய்வதற்காக இவ்வகையான பொய்யான போலியான கருத்துக்களை இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களும் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். விடயத்தை ஆராய்ந்த போது எல்லா தமிழ் பேப்பராக இருக்கலாம், சிங்கள பேப்பராக இருக்கலாம், ஆங்கில பத்திரிகைகள் எல்லாவற்றிலுமே அவர்கள் விளம்பரம் செய்திருக்கிறார்கள். பல இன மக்கள் விண்ணப்பித்திருக்கிறார்கள். அந்த விண்ணப்பத்திற்கான தேர்வு குருநாகலிலே, கொழும்பிலே, கண்டியிலே, பட்டிகளோவிலே நடைபெற்றிருக்கிறது. அதிலே 27 முஸ்லீம் அல்லாதவர்கள் போட்டியிட்டு அவர்களிலே 20 பேர் தெரிவு செய்யப்பட்டு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அவ்வாறு அனுப்பப்பட்ட சகோதர இன மக்கள் சந்தோஷத்தை வெளிப்படுத்திய வீடியோ காணொலிகளை நாங்கள் பொது இடத்தில் பார்க்கக்கூடிய இனங்களுக்கு இடையிலே குரோதங்களை உருவாக்குகின்ற வகையில் கருத்து சொல்வதையும் இந்த பொறுப்புள்ள பாராளுமன்ற உறுப்பினர்கள் தவிர்க்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.
தேங்க்யூ. ஹானரபிள் சார்ல்ஸ் நிர்மலநாதன், யூ ஹேவ் 19 மினிட்ஸ்.
நன்றி. தலைமை தாங்குகின்ற உறுப்பினர்களே, இன்று நாட்டினுடைய பொருளாதார நெருக்கடி மத்தியில் சர்வதேச நாணய
நிதியமான
ஹொனரபிள் சார்ல்ஸ் நிர்மலா.
நன்றி. தலைமை தாங்கும் உறுப்பினர்களே, இன்றைய நாட்டினுடைய பொருளாதார நெருக்கடிக்குள் சர்வதேச நாணயத்தின் நிதியத்தினுடைய ஒப்பந்தம் நடைபெற்றிருக்கிறது. அந்த வகையில் அதற்கு பலர் உதவி, பல நாடுகள் உதவி புரிந்திருக்கிறார்கள். அந்த வகையில் இந்தியாவும் இந்த இதற்கு உதவி புரிந்திருக்கிறது. ஆனால் இந்த மார்ச் மாதம் 3-4 திகதிகளில் கச்சதீவு புனித அந்தோனியார் ஆலயத்தில் திருவிழா நடைபெற்றது. அந்த திருவிழாவுக்கு இந்தியா தமிழ்நாட்டிலிருந்து 2381 பேரும், வடமாகாணத்திலிருந்து 4000 மேற்பட்ட அந்தோனியார் பக்த அடியார்களும் கச்சதீவு திருநாளுக்கு சென்றிருந்தார்கள். அங்கு சென்றபோது அந்த கச்சதீவு கடற்படையினுடைய பராமரிப்பில் இருக்கிறது. 1976 கச்சதீவை இலங்கைக்கு வழங்கிய போது அந்தோனியார் ஆலயத்துடன் தான் வழங்கியிருந்தது. ஆனால் தமிழ்நாட்டிலிருந்து வந்த 2381 பக்த அடியார்களை நடத்திய விதம் என்பது மிகவும் ஒரு கேவலமான விடயமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இந்திய அரசாங்கத்தால் கச்சதீவு திருவிழாவுக்கு வருகிறவர்களுக்காக 40 மில்லியன் ரூபாய் அவர்கள் ஏற்கனவே செலுத்தியிருந்தார்கள் அவர்களுடைய செலவுக்காக. ஆனால் அவர்களுக்கு சரியான முறையில் குடிநீரோ சாப்பாடோ வழங்கப்படவில்லை. இந்த ஏற்பாடை கடற்படை தான் செய்திருந்தது. அதைவிட அங்கு தமிழ்நாட்டிலிருந்து படகு மூலம் கச்சதீவுக்கு வந்த அந்த இந்திய பக்தாடியார்களை தனி ஒரு கடற்படை மாத்திரமே பதிவு செய்தது. 2381 பேரையும் ஒரு கடற்படையாக இருந்து ஒரு கடற்படை உத்தியோகஸ்தர் தான் அவ்வளவு பேருக்கும் உரிய பதிவை மேற்கொண்டார். கிட்டத்தட்ட 4 மணத்தியாலங்கள் அவர்கள் அந்த இடத்தில் இருந்துதான் கடற்கரையில் இருந்து அவர்கள் ஆலயத்துக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. கடந்த 3-4 திகதிகளில் 2 கிலோமீட்டர் பரப்பளவை, ஸ்குவேர் மீட்டர் பரப்பளவை கொண்ட இந்த கச்சதீவில் இப்படியான ஒரு சூழ்நிலை இந்தியாவில் இருந்து வந்த, தமிழ்நாட்டிலிருந்து வந்த நண்பர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இது மிகப்பெரிய ஒரு கண்டிக்கத்தக்க விடயம். இதை கடற்படையை ஏன் இதை நிர்வாகப்படுத்த ஜனாதிபதி செயலகமோ அல்லது வெளிநாட்டு அமைச்சரோ அனுமதித்த என்பது மிகவும் ஒரு கேள்வியாக இருக்கிறது. அதைவிட அந்த கச்சதீவில் அந்தோனியார் ஆலயம் மாத்திரமே இவ்வளவு காலம் இருந்தது. ஆனால் தற்பொழுது அங்கு மிகப்பெரிய ஒரு புத்தர் சிலை எப்படி வந்தது என்பதுதான் கேள்வியாக இருக்கிறது. இன்று இலங்கையில் இருக்கின்றவர்களுக்கும் தமிழ்நாட்டில் இருக்கின்றவர்களுக்கும் தெரியும், அது ஒரு கச்சதீவு அந்தோனியார் ஆலயத்துக்குரிய இடம் என்று. மீனவர்கள் பொதுவாக அங்கு சென்று வருவது, வழிபடுவது வளமையான விடயம். ஆனால் வடக்கு கிழக்கில் அதிகமாக பௌத்த அடையாளங்களை நிறுவி வருகின்ற படைத்தரப்பு கடற்படையால் கச்சதீவில் மிகப்பெரிய ஒரு பௌத்த சிலை நிறுவப்பட்டிருக்கிறது. கச்சதீவையும் விட்டு வைக்காத ஒரு நிலையாக இருக்கிறதை நான் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இதை உடனடியாக அகற்ற வேண்டும். கேட்டால் சொல்வார்கள் கடற்படை வழிபடுவதற்காக அங்கு வைக்கப்பட்டது என்று அரசாங்கத்திலிருந்து பதில் வரும். கச்சதீவுக்கு வந்த பக்தர்களில் அங்கு விருந்தினர்களாக முன்னுரிமைப்படுத்தப்பட்டது. கடற்படையினுடைய குடும்பங்களும் அவர்களை சார்ந்தவர்களும் மாத்திரம்தான் அங்கு விருந்தினர்களாக முன்னிலைப்படுத்தப்பட்டது. அவர்களுக்கு குடிநீர் வழங்கப்பட்டது, அவர்களுக்கு சாப்பாடு வழங்கப்பட்டது. ஆனால் தமிழ்நாட்டில் இலங்கையில் இருந்து சென்ற, குறிப்பாக மன்னார் யாழ்ப்பாணத்தில் இருந்து சென்ற பக்தர்களுக்கு சரியான முறையில் எந்த விதமான நடவடிக்கையும் செய்யவில்லை. இதை என்னுடைய கண்டனமாக இந்த சபையில் நான் பதிவு செய்கின்றேன். அதே நேரத்தில் கடந்த 2019 ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்றதன் பிற்பாடு, கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் ஜனாதிபதியாக வந்ததன் பிற்பாடு 100,000 பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்குவதாக அறிவித்து அதற்குரிய நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டது. எடுக்கப்பட்டதில் கிட்டத்தட்ட 34,000 பேர் சிற்றூழியர்களாக உள்வாங்கப்பட்டார்கள். அதன்பின் நாட்டினுடைய பொருளாதார நெருக்கடி காரணமாக அந்த செயல்பாடு நிறுத்தப்பட்டது. அந்த 34,000 பேரில் வடக்கு மாகாணத்தில் 117 பேர் மாத்திரமே சிற்றூழியர்களாக உள்வாங்கப்பட்டார்கள். 34,000 பேரில் 5 மாவட்டத்தை சார்ந்த வடக்கு மாகாணத்தில் 117 பேர்தான் உள்வாங்கப்பட்டார்கள். தற்பொழுது ஏனைய மாகாணங்களில் உள்வாங்கப்பட்ட சிற்றூர்களை எங்கு எந்த வேலையில் அமர்த்துவதென்ற பிரச்சனை இருக்கிறது. ஏனென்றால் காடருக்கு மேலால் வேலைக்கு ஆட்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் வடமாகாணத்தை பொறுத்தவரையில் சிற்றூழியர்கள் வெற்றிடங்கள் இருக்கிறது, அதற்குரிய நியமனங்கள் வழங்கப்படாமல் அந்த வெற்றிடங்கள் அப்படியே இருக்கிறது. தற்பொழுது வடமாகாண பிரதம செயலாளர் 500 வெற்றிடங்களை வடமாகாணத்தில் நிரப்புவதற்கு வேறு மாகாணத்தைச் சேர்ந்த அந்த 34,000 பேரில் வேறு மாகாணத்தைச் சேர்ந்த 500 பேருக்கு வடமாகாண பிரதம செயலாளர் அனுமதி வழங்கியிருக்கிறார். வடமாகாணத்தில் இருக்கின்ற சிற்றூழியர் வெற்றிடங்களை நிரப்புவதற்காக அவர் ஒரு வவுனியாவின் அரசாங்க அதிபராயிருந்து அங்கு பல நிலங்களை தமிழர்களுடைய நிலங்களை பறிப்பதற்கு காரணமாக இருந்த காரணத்தினால் முன்னாள் ஜனாதிபதியால் அவர்களுக்கு வடமாகாண பிரதம செயலாளர் என்ற பதவி வழங்கப்பட்டது. தற்பொழுது வேறு மாகாணங்களிலிருந்து 500 பேரை வடமாகாணத்துக்கு சிற்றூழியர்களாக நியமிப்பதற்குரிய அனுமதியை அவர் வழங்கியிருக்கிறார். வடமாகாணத்தில் சிற்றூழியர்கள் வெற்றிடங்கள் கடந்த யுத்த காலத்தின் போது வைத்தியசாலைகளில் தொண்டர்களாக சேவையாக பணிபுரிந்தவர்களுக்கு அந்த நியமனம் வழங்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக வலியுறுத்தப்பட்டு வந்தது. அதற்குரிய நியமன கடிதங்களும் வழங்கப்பட்டது. ஆனால் முன்னாள் ஆளுநர்களுடைய அசம்பந்த போக்கு காரணமாக, அவர்களுடைய தவறான சிந்தனை முடிவுகளின் காரணமாக அந்த நியமனங்கள் ரத்து செய்யப்பட்டது. நியமனம் அவர்களுக்கு கையில் வழங்கப்பட்டு அவர்கள் 7 வருடம் 8 வருடங்கள் தொடர்ச்சியாக முயற்சி செய்து அவர்களுக்கு நியமனம் வழங்கப்பட்டு அந்த நியமனங்களை ரத்து செய்த ஆளுநர்கள் அது அன்றே வழங்கியிருந்தால் இன்று வெளிமாகாணத்தில் இருந்து வடமாகாணத்திற்கு சிற்றூழியர்களை மாற்றம் செய்ய வேண்டும் என்ற தேவை இருந்திருக்காது. ஆகவே அந்த வடமாகாணத்தினுடைய ஆளுநர்கள், ஒரு ஆளுநர் மட்டுமல்ல, ஆளுநர்கள் செய்த ஏற்கனவே அந்த நியமனத்தை கொடுத்து ரத்து செய்ததன் பிற்பாடு அந்த தவறான முடிவில் 2 ஆளுநர்கள் இருக்கிறார்கள். அதில் ஒரு ஆள் தற்பொழுது பாராளுமன்றத்திலும் இருக்கிறார். அவர்களுடைய செயல்பாடு காரணமாக இந்த வெற்றிடம் அப்படியே இருந்து வெளிமாகாணங்களில் இருந்து சிற்றூழியர்களாக உள்வாங்கப்படுகிறது. வடமாகாணத்தில் எவ்வளவோ இளைஞர் யுவதிகள் வேலை இல்லாமல் படித்து பட்டதாரிகளாக சிற்றூழியர் நியமனத்துக்காக பட்டதாரிகள் நியமனத்துக்காகவும் இந்த ஏற்கனவே சேவை புரிந்தவர்கள் தொண்டர்களாக பணியாற்றியவர்கள் சிற்றூழியர் நியமனங்களுக்காக காத்திருக்கின்ற போது மிகப்பெரும் அதிர்ச்சியான செய்தியாக இது அமைகிறது. இந்த செயல்பாட்டை நான் வன்மையாக கண்டிக்கின்றேன். அதே நேரத்தில் தற்பொழுது மகாவலி அதிகார சபையினுடைய ஒரு அதிகாரி பிரசன்ன ஜெயதிலக் என்று எல் வலயத்துக்கு பொறுப்பான அந்த மகாவலி அதிகாரி ஒரு கடிதம் எழுதுகிறார் முல்லைத்தீவு மாவட்ட தொல்பொருள் அதிகாரிக்கு. 14ஆம் தேதி 3ஆம் மாதம் கடிதம் எழுதுகிறார். நீர்கொழும்பை சேர்ந்த ஒரு நபருக்கு 46 ஏக்கர் நிலங்களை உப்பு செய்கைக்காக வழங்குவதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம். கொக்குளாய் பிரதேசத்தில் அந்த 46 ஏக்கர் நிலங்களுக்குள் தொல்பொருள் அடையாளங்கள் ஏதாவது இருக்கிறதா என்று கேட்டு கடிதம் அனுப்பியிருக்கிறார். அந்த கடிதத்தில் இருக்கிறது வெளியோயா பிரதேச செயலகத்தில் மார்ச் 8ஆம் தேதி ஒரு விசேட கலந்துரையாடல் நடைபெற்றது. அந்த கலந்துரையாடலின் அடிப்படையில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது. இதற்குரிய நடவடிக்கையை செய்து தரும்படி கேட்டிருக்கிறார்கள். அந்த மகாவலி அதிகார சபையினால் அடையாளப்படுத்தப்பட்ட அந்த 46 ஏக்கர் ஒரு தனிநபருக்கு தனியார் நபர்களுக்கு சொந்தமான உறுதி காணிகள். அரசாங்கம் எங்கு செல்கிறது? மக்களுடைய காணிகளை பறித்து ஏற்கனவே 1000கணக்கான மக்கள் வீதியில் நிற்கிறார்கள். அது மாத்திரமல்ல, தற்பொழுது மகாவலி அதிகார சபைக்கும் உப்பு உற்பத்தி தொழிற்சாலைக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? மகாவலி அதிகார சபை விவசாயிகளுக்கு நீர் வழங்குகின்ற நீர்ப்பாசன திணைக்களம், நீர்ப்பாசன நடவடிக்கைகளை மேற்கொள்கின்ற ஒரு அரச நிறுவனம். ஆனால் உப்பு செய்வதற்கு நீர்கொழும்பை சேர்ந்த ஒரு நபருக்கு, அவருடைய பெயரும் இருக்கிறது, நீர்கொழும்பை சேர்ந்த அந்த நபருக்கு உப்பு செய்வதற்கு கொக்குளாய் பிரதேசம், கொக்குதொடுவாய் பிரதேசம், கரத்துறப்பெற்று பிரதேச பிரிவுக்கு உட்பட்ட பிரதேசத்துக்குள் காணியை வழங்குவதற்கு வெளியோயா பிரதேசத்தினில் கூட்டம் வைக்கிறதா இருந்தால் இது நிர்வாகம் எங்கு செல்கிறது என்பதுதான் இங்கு கேள்வியாக இருக்கிறது. ஒரு தொல்பொருள் திணைக்கள் அதிகாரி, ஒரு மகாவலி அதிகார சபையினுடைய ஒரு அதிகாரி நினைத்தால் அது உறுதிக்காணியாக இருந்தாலும் அவர்களால் அபகரிக்க முடியும் என்ற செய்தியை அரசாங்கம் மக்களுக்கு சொல்லி நிற்கிறது. ஆகவே இந்த இப்படியான செயல்பாடுகளை உடன் நிறுத்த வேண்டும். நேற்று கூட நான் ஜனாதிபதியிடம் சந்தித்து தொல்பொருள் திணைக்களம் சம்பந்தம் முறையிட்டிருந்தேன். ஒவ்வொரு விடயங்களையும் ஒவ்வொருதரும் ஒவ்வொரு நாளும் முறையிட முடியாது. இது அங்கிருக்கின்ற அதிகாரிகள் மட்டத்தில் 2019ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலின் பிற்பாடு அங்கு நியமிக்கப்பட்ட ஒரு அதிகாரிகள் அங்கு நிலங்களை பறிக்க வேண்டும் என்ற, நிலங்களை தங்களகத்தில் கையப்படுத்த வேண்டும் என்ற ஒரு நிகழ்ச்சி நிரலுக்கு அமைய நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் தொடர்ச்சியாக நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். தற்போது இருக்கின்ற ஜனாதிபதி நாட்டை பொருளாதாரத்தில் முன்னேற்ற வேண்டும் என்று முயற்சி செய்கிறார். ஆனால் முன்னாள் ஜனாதிபதி நியமித்த அந்த அதிகாரிகளை ஜனாதிபதியால் கட்டுப்படுத்த முடியவில்லை. இதுதான் உண்மையான விடயம். அதிகாரிகளை ஜனாதிபதியால் கட்டுப்படுத்த முடியவில்லை. ஏனென்றால் அந்த தொல்பொருள் திணைக்களம் என்பது, மகாவலி அதிகார சபை என்பது வடக்கு கிழக்கு மாகாணங்களில் தமிழர்களுடைய நிலங்களை பெரும்பான்மை மக்களுக்கு வழங்குகின்ற அல்லது பௌத்த அடையாளங்களை நிறுவுகின்ற ஒரு அரச அங்கீகாரம் பெற்ற நிறுவனங்களாகத்தான் தொடர்ச்சியாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதை ஆட்சியாளர்கள் இந்த கட்டுப்படுத்த முடியாது. இதுதான் உண்மை. ஆகவே இந்த ஒரு எங்களுடைய மாவட்டத்தில் எங்களுடைய உறவுகளுடைய உறுதிக்காணியை ஒரு இந்த ஒரு பேப்பரில் அவர் பரம்பரையாக இருந்த அந்த காணியை ஒரு பேப்பரில் அவர்களில் அபகரிக்க முடியுமென்றால் இந்த நாட்டினுடைய நீதி எங்கு செல்கிறது என்பதை தலைமை தாங்குகின்ற உறுப்பினர்களே, இந்த அரசாங்க உறுப்பினர்களே நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆகவே இந்த விடயங்கள் தொடர்பாக ஜனாதிபதி மாத்திரமல்ல அந்த அமைச்சை சார்ந்த அமைச்சர்களும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மீனவர்களுடைய மக்கள் போராட்டம் நடைபெற்றது. அந்த போராட்டம் வடக்கில் இருக்கின்ற 4 மாவட்டங்கள், கடத்தொழில் கடல் சார்ந்த 4 மாவட்டங்கள் இருக்கிறது. மன்னார், கிளிநொச்சி, யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு 4 மாவட்டங்களைச் சேர்ந்த கடத்தொழில் சமாச சங்கங்கள், சமாச பிரதிநிதிகள் இணைந்து இந்த போராட்டத்தை செய்திருந்தார்கள். அவர்கள் ஜனாதிபதிக்கு ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அந்த கோரிக்கையை நான் தற்பொழுது இந்த சபையில் வாசிக்கின்றேன். மாண்புமிகு ஜனாதிபதி அவர்கள், இந்திய இழுவை படைகள் இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி தொழில் செய்வதை உடன் தடை செய்ய கோரிக்கை. எமது மாவட்டத்தின் மீன்வளம், மீன்பிடி தொழிலில் மற்றும் இது தொடர்பான விடயங்களும் பல்லாயிரக்கணக்கான இந்திய இழுவை படைகளின் அத்துமீறிய வருகையால் மீனவர்கள் அன்றாடம் அனுபவித்து வரும் இடர்பாடுகள் மற்றும் பொருளாதார நலிவுகளும் தாங்கள் அறிந்ததே. கடந்த காலங்களில் பொருளாதார நிலைமையினால் வாழ்க்கையை தொலைத்து விட்ட மீனவ சமூகம் சொந்த நாட்டிலும் சொந்த ஊரிலும் வேற்று நாட்டவரினால் நசுக்கப்படுவதையும் சுரண்டப்படுவதையும் அப்பாவி ஏழை மீனவர்கள் அநியாயமாக வஞ்சிக்கப்படுவதையும் இன்னும் அனுமதிக்க முடியாது. அமைச்சர்களும் அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் இது விடயத்தில் அசம்பந்த போக்குடன் செயற்படுதலை வன்மையாக கண்டிக்கின்றோம். கடந்த 22/2/2023 அன்றைய திகதியில் கௌரவ வெளிவிகார அமைச்சர் அலி சப்ரி அவர்கள் இந்திய இழுவைப்படைகள் இலங்கை கடலில் கடற்தொழில் ஈடுபட அனுமதி பத்திரம் வழங்குவது தொடர்பாக இந்திய அரசுடன் ஆலோசிக்கப்பட்டு வருகின்றதாக பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். இத்தகைய செயல்பாடுகளினால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் என்பதை தாங்கள் அறிந்துள்ளீர்கள். குறிப்பாக வடக்கு மீனவர்கள் தாங்கள் வாழ்வாதாரங்களை இழந்து அன்றாட வாழ்க்கைக்கு அவதூறு நிலை தோற்றம் பெறும். இலங்கை மக்களின் கடலுணவு தேவைகளில் இது கணிசமான பாதிப்பினை ஏற்படுத்தும். கடலுணவு ஏற்றுமதியால் பெறப்படும் பல கோடிக்கணக்கான அந்நிய செலாவணியை இழக்க வேண்டி வரும். கடற்றொழிலோடு தொடர்புபட்ட பிற தொழில்களை மேற்கொள்ளும் பல்லாயிரக்கணக்கான மக்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகும். அதிக வலுக்கொண்ட ஆயிரக்கணக்கான இந்திய இழுவை படைகளினால் இயற்கையான பவளப்பாறைகள் தகர்க்கப்பட்டு இல்லாதொழிக்கப்படும். இதனால் கடல்வாழ் உயிரினங்கள் பெருக்கம் நலிவடைந்து வெகு சீக்கிரத்தில் கடல் வளங்களின்றி நலிவுடைய நிலை தோன்றும். கரையோர மீன்பிடி முற்றாக ஸ்தம்பித்து அதனையே நம்பியுள்ள பல்லாயிரக்கணக்கான ஏழை மீனவர்களின் அன்றாட வாழ்வாதாரமே கேள்விக்குறியாகிவிடும். இதற்கு முன்னர் இது தொடர்பாக பலமுறை பல்வேறு தனப்பினரிடம் முறையிட்டும் தெரியப்படுத்தியும் கலந்துரையாடல் நடத்தியும் உள்ளதினை சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். இத்தகைய பல போராட்டங்கள் கலந்துரையாடல்கள் பின்னர் 2016-2011 இந்திய மற்றும் இலங்கை வழிவிகார அமைச்சர்கள், கடற்றொழில் அமைச்சர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இடையே இடம்பெற்ற பேச்சுவார்த்தையில் சில சுமூகமான தீர்மானங்கள் எட்டப்பட்டிருந்தன. இதற்கிடையில் தற்போதைய வழிவிகார அமைச்சரின் கருத்தானது அத்தீர்மானத்துக்கு முற்றிலும் விரோதமாக தெளிவுபடுத்த விரும்புகின்றோம். வடக்கு மீனவர்களின் வாழ்வாதாரத்தினையும் வளத்தினையும் வருவாயையும் பாதிக்கும் இந்திய இழுவை படைகள் இலங்கை கடற்பரப்பில் ஈடுபடுவதற்கு
உங்களுக்கான நேரம் முடிவடைந்து விட்டது.
எனக்கு ஒரு செகண்ட் தான், அனுமதி பத்திரம் வழங்கல் தொடர்பான அமைச்சரின் கருத்து உடனடியாக மீளப்பெறப்பட வேண்டும். இது தொடர்பாக ஆக்கப்பூர்வ நடவடிக்கையை மேற்கொள்வதுடன் 2018 முதலாம் இலக்க வெளிநாட்டு மீன்பிடி வளங்கள் கடற்றொழில் சட்டத்தை வலிதாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பாக கோரிக்கை முன்வைக்கின்றோம். இதற்கான தக்க பதிலை
உங்களுடைய நேரம் முடிவடைந்து
தக்க பதிலை இப்படிக்கு வடமாகாண மீனவ சமூகம். நன்றி.